ప్రణవశోభితం నవకషాయ ఖండం శరం ఖండ పరిమణితం త్రివిధ సత్వ నిర్వాహకం నయాంకిత త్రికంచలం దళిత వారి వగ్వైభవం ఆదిగుణ సాగరం శరణమే నిరమాజం తాని తాని భువనత్రయ భావనాని సంసార రోగ శకలీకరణ ఔషధాని పాతలే మమ లిఖాని యశాశిలాయ మానుజేతి చతురణ్యమృతాక్షరాణి అంగనత్తిగల్ పెంకళలుం కణ్ పల్లవమే విరలుం భావనమాగియ పైపరాడైమరికళగం పొరినూలొడు మున్కయ్యిలేందియ ముక్కొల్ కన్నళగం నవర్దందిడి మొழிகள் நிறைந்திடு முகல் நிலவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் ஆரிசுதன் கடல் கூடிய முடியும் கனநர்த்திகம் பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துளதல் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே தேவேதந்த கற்பூரசாமீகர கரண்டகம் அமானுஜாரியமாரியாணாம் சாமணி மகர்ணிசம் விவார் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் பிள்ளை திருவடிகளே சரணம் இல்லருள் திருவடிகளே சரணம் பெருமானார் கோயிலே வாழ்ந்திருந்த காலத்திலே மூனி திரு புத்தர திருநாள் பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அவதார மகோத்சவம் பல்திரித்த நன்னாளிலே தொழுவதற்காக கோவிலுக்கு எழுந்தார். பெருமாளும் காவலி அழகிய பவாட பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்த்தியிலே எழுந்தருடைய இருப்பதை கண்டார். சேர்த்தை நழுவ விட்டுவிடக்கூடாது என்று பெருமானிடத்திலே ஸ்ரீரங்கநாச்சியாரை புரிதகாரமாக கொண்டு சரணாகதி பண்ணினார். நமக்காக அவர் பண்ணின சரணாகதி தான் சரணாகதிக்கு கிரந்தமாக பார்க்கப்படிய சரணாகதி அனுபவிக்க கிடைக்கிறோம். அன்புடையனுடைய வியாக்கியானத்தை முக்கியமாக பார்க்க முறையில் பிரபத்தி பிரகார விராட்டியாரை எப்பெரும் கருத வேண்டும் என்று சாஸ்திரம் எல்லாம் தெரிவிக்கிறபடியினாரே ஏ விராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியாரை பரிந்துரை செய்ய வேணும் பெறக்கூடிய பிரபத்தி நவமா அனுஷ்டிக்கப்பட்டதாக ஆக வேணும் என்று பிரார்த்தித்தார். யதாபிரதா அஸ்துமே பகவன் நாராயண தொடங்கி அதற்கு மேலே தேவிராட்சியார் வாய் திறந்து அதாவது ஸ்ரீரங்கநாச்சியார் வாய் திறந்து அயைவ சர்வம் சம்பந்தே அந்த சம்பந்தத்துடையவர்களுக்கெல்லாம் சரணாகதி மட்டும் தொடங்குகிறார் என்று உபாயமாக கூறுகிறார். இங்கே உபாயமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. சமேவ உபாய பூத்துவமே பவா இது பிரார்த்தனா சரணாகதி தேவே அஸ்மின் பிரயுத்தியதாம் தமது அகிர்புத்தகமிதை வாக்கு பெயர் சொல்லக்கூடிய வார்த்தை அபராதானாம் ஆலயெல்லாம் ஒரு இறுக்கமாக இருக்கிறார். உபாயம் எனக்கு கிடையவே கிடையாது. அகதி ஒன்று இல்லாதவன் சிந்திப்பதற்கு யாருமே கிடையாது. உபாயம் உபாயமாக ஆக வேணும். கூடிய மதி எண்ணம் இருக்கிறார். சரணாகதி சாதேவே அஸ்மின் பிரேக்கியதாம் எப்பெருமானிடத்திலே எல்லோரும் செய்ய வேண்டும்.
இவருடைய
திருவடி தாமரைகளிலே நான் சரணம் புகிறேன், தொடர்ந்தில்லாவடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று தெரிவிப்பதுதான் ஐந்தாவது சூரனையுடைய சாரமான அர்த்தம். சொல்லக்கூடிய முறையிலே கீழே ரெண்டு விழி வேற்றுமைகளை நாம் அனுபவித்தோம். பெருமானை அழைக்கக்கூடிய வாக்கின்றி உத்தேசமற்ற சம்போதன பிரம்மா விபத்தி கல்யாணிகதான ஸ்வேதர சமத்துவ வஸ்து
விலக்கணம்
உபயலிங்க விசேஷன் கீழ் காலக்ஷேபத்தில் விரிவாக தெரிவித்தேன். இரண்டு அடையாளம் பெருமானைக்கு எப்படிப்பட்ட குற்றமுடையாரும் அவருடைய குற்றத்தை எல்லாம் போக்கி அவர்களை கை கொள்ளுமவன். இந்த குற்றம் இவனுக்கு எந்த விதமான தோஷத்தையும் உண்டாக்கார். திருப்பாநாழ்வார் அப்படித்தான்
நினைச்சிருந்தார்.
இரங்கநாதனுக்கு அவத்தியம் ஏற்படும் என்று காவேரி கரையிலே நின்றிருந்தார். அவரை அழைத்தான். லோகசாரங்க மகாமுனிவரையிட்டு அழைத்து அவர் தோழிலே எழுந்துருட பண்ணிக்கொண்டு வருகிறார். அருகிலே வந்தவாறே பார்க்கிறார். அமரன், நாம் வந்தபடினாலே அவனுக்கு தோஷம் ஏற்படவில்லை. அகிரகேய பிரத்யனீகனாக இருக்கிறான். ஆதி கல்யாணிக்க கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இருக்கிறான். இந்த இரண்டையும் கண்டுகொண்டார். அகிலகேய பிரத்யனிக கல்யாணைக்குதான சமஸ்து வஸ்து விலக்ஷணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா என்று அழைத்தார். இதை விரிவாகவே அனுபவித்தோம். அதற்கு அடுத்ததையும் நாம் அனுபவித்தோம். அடுத்த குணம் திவ்யமங்கள விக்கிரகத்தை பற்றிய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி அடுத்தபடியா உடனே திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்கிறார். பிற்பாடு திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி முடித்த பிற்பாடு திவ்யாத்மாவுக்கு உண்டான குணங்கள் அதை மேலே தெரிவிக்கிறார் அடுத்தபடியாக. ஏன் என்று கேட்டால் திவ்யமங்கள விக்கிரகம் அதாவது அவனுக்கே அற்புதமான திருமேனி ஆத்மா ஒன்று, அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் ஒன்று, திருமேனி ஒன்று. திருமேனியனுடைய குணங்களை அடுத்தபடியாக தெரிவித்தார். ஏன் அடுத்தபடியாக திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய தெரிவித்தார் என்பதற்கு காரணம் தெரிவித்தார். அடியார்களுக்கெல்லாம் அந்த திருமேனி தான் மிகவும் இஷ்டமாக இருக்கக்கூடியது. எம்பெருமானுக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது சுவாபிமத்தா தொடங்கினபடினாலே அவனுக்கே மிகவும் இட்டமாக இருக்கக்கூடிய திருமேனி எடுத்துக் கொள்ளக்கூடிய திருமேனி. அது இந்த திருமேனிக்கு எந்த தோஷமும் கிடையாது. அப்படிப்பட்ட அழகிய திருமேனி திருமேனியிலே தான் ஈடுபடுகிறாள். திருமேனி இருந்தாலுடைய அவனை பற்ற முடியாதல்லவா. திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஒரு காலத்தையும் நாம் சரணாகதி பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் வேண்டும். திவ்யமங்கள விக்கிரகம் அவனுக்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாமாகவும் இருக்கிறான் எம்பெருமான். இந்த ஆழ்வார் தெரிவித்தார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று தெரிவித்தார் ஆழ்வார். எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான். எல்லா பதார்த்தங்களுக்கும் அதுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறான். நீருக்குள்ளேயும் இருக்கிறான், நிலனுக்குள்ளேயும் இருக்கிறான், பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் இருக்கிறான், சந்திர சூரியர்களிலே இருக்கிறான், சிவனுக்குள்ளே இருக்கிறான், பிரம்மாவுக்குள்ளே இருக்கிறான், சகல தேவதைகளுக்குள்ளேயும் இருக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக கொண்டிருக்கிறான். இது சாதாரணமான விக்கிரகம் என்று தெரிவிப்பார்கள். அவனுக்கே உண்டான திவ்யமங்கள விக்கிரகம் என்ன அதை அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். சூராராழி வெண்செங்கேந்தி கொடியென்பால் வாராய் ஒருநாள் மண்ணும் வெண்ணும் மகிழவே என்று உனக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமையுடையது அப்படிப்பட்ட விக்கிரகத்தோட என் கண்காணும்படியாக வர வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். திவ்யமங்கள விக்கிரகத்தில் அடியார்களுக்கு ஈடுபாடு அவனுக்கும் இவன் விட்டமானதாக இருந்தாலே அடுத்தபடியாக இந்த திவ்யமங்கள விக்கிரகம் அவனுடைய திருமேனி புரியறதுக்காக சொல்றேன். பாடி திருபாடின்னு ஒன்னா வச்சுக்கிறது அப்படிப்பட்டதை அழகாக வர்ணித்தார். அது எப்படிப்பட்டது தெரிவித்து அதை சென்ற காலத்தை வச்சு அனுப்பி பெருமானுக்கு உண்டான குணங்கள் குணங்கள் உண்டான குணங்களை சொன்னார். அவருடைய திவ்யாத்ம சுரூபத்திற்கு உண்டான குணங்களை மேலே தெரிவிக்கிறார். உயர்ந்தது, மிகவும் உயர்ந்த குணங்கள். குணங்களாலே எப்பெருமானுக்கு பெருமையா, பெருமானாலே குணங்களுக்கு பெருமையா என்று கேட்டார். நமக்கெல்லாம் பெருமை குணங்களாலே. குணம் இருந்தால் பெருமை, குணம் இல்லாமல் போனால் சிறுமை. பெருமானை ஆசிரியத்து குணங்கள் நிறம் செய்யும். அவனுடைய குணங்கள் நிற்கிறபடினாலே தான் நமக்கு அது குணங்களாக ஆகின்றன. குணா சத்தியான பிரபுதய உதத்வத்யதயா பீபூயம் யாசாஹாஷ்மதிவசா என்கிறார் குரத்தாழ்வார். குணம் சத்தியம் ஞானம் குணங்கள் எல்லாம் பெருமானே குணங்களாக ஆகிறபடினாலே குணங்களாகின்றன, நல்ல குணங்களாக ஆகின்றன. எம்பெருமானா சிரித்து குணங்கள் நிறம்பெறும். குணங்களாலே எம்பெருமானுக்கு பெருமை இல்லை, குணங்களுக்கு எம்பெருமானுடைய குணங்கள் பெருமை. ஆபரணங்கள் அவன் அணிந்து கொண்டால் திருவாபரணங்களாக ஆயிரும், நாம் அணிந்து கொண்டால் அது நமக்கு அழகு ஊட்டுகிறது. திருவாபரணத்துக்கு அவன் அழகு கொடுக்கிறான், ஆபரணத்திற்கு அழகு செய்யும் பெருமாள் என்றே அரையர் சிரித்து இப்பொழுதும் ஆபரணத்துக்கு ஆபரணம், ஆபரணத்துக்கு அவன் ஆபரணமாக இருக்கிறான். அதே போலத்தான் குணங்களுக்கு மெருகு ஊட்டுவது, குணங்களுக்கு பெருமையை கொடுப்பது அவனுடைய சம்பந்தம். அந்த குணங்கள் இரண்டு வகைப்பட்டதாக இருக்க எப்பொழுதும் ஏக குணங்கள் என்றும் குணங்கள் இரண்டாக ஏக குணங்களை முதல் சொல்ற அடுத்தபடியா இப்பொழுது ஆத்ம குணங்களை விவரிக்க தொடங்குகிறார். அடுத்த விழி வேற்றுமையினாலே அற்புதமான சூர்ணை அதை அனுபவிப்போம். இப்பொழுது
விக்கிரக குணங்கள் விக்கிரகத்துக்கு பூஷணமா இருக்குமா போலே திவ்யாத்ம சுரூபத்துக்கு பூஷணமான சுரூப குணங்களை சொல்லுகிறது.
விக்கிரக குணங்கள் விக்கிரகத்துக்கு ஆபரணமாக இருக்கிறது, பூஷணமாக இருக்குமா போலே ஆத்ம குணங்கள் ஆத்மாவுக்கு பூஷணமாக இருக்கிறது. பூஷணம் என்றால் ஆபரணமாக இருக்கிறது, அதனாலே அதை அடுத்தபடியாக தெரிவிக்கிறார் என்று சொல்கிறார். ஆசிக்கிறது கேட்கறதா
என்ன கேட்கறது சுவாமி? பிரிட்ஜ்ல எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்களா? லைன்ஸ் ப்ளீஸ்.
ஹலோ,
நல்லா கேக்குற சுவாமி?
சரி, அவர் வாசிக்கிறது கேக்குறதோ இல்லையோ?
கேக்குற சுவாமி, கொஞ்சம் கிட்ட வரல அவரு.
முதல்ல சொல்ற பல ஐஸ்வர்ய தேஜகா என்பது முதல் சில பதங்கள், முதல் குணங்கள், சில குணங்கள் அதை தெரிவிக்கிறார். அது சுவாபாவிகமாக இருக்கிறது என்கிறார். சுவாபாவிக அனவதிக அதிசய என்ற மூன்றையும் எல்லா குணங்களோடையும் சேர்த்துக்கணும். சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான, சுவாபாவிக அனவதிகாதிசய பல,
சுவாபாவிக
அனவதிகாதிசய ஐஸ்வர்ய, சுவாபாவிக அனவதிகீரிய, சுவாபாவிக அனவதிகாதிசய சக்தி தேஜகா என்று ஒரு குணங்களோடையும் கொள்ள வேண்டும். சுவாபாவிகா என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு அடுத்தபடியாக அனவதிகா என்றால் என்ன அர்த்தம்? அதிசய என்றால் என்ன அர்த்தம்? அதை உணர்கிறார் மேலே பெரியவா சான் பிள்ளை.
சுவாபாவிக ஜலத்துக்கு சைத்தியம் போலே
குணங்கள் எல்லாம் மேல சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது. சுவாபாவிகம்னா நேச்சுரல். சுவாபாவிகம்ன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார். சைத்தியம் பிரகிருதி ஜலஸ்தா என்கிறார் மகாகவி காளிதாஸ். எடுத்து விடத்து சிரிக்கிறார். ஜலத்துக்கு சுவாவம் என்ன கேட்டால் குளிர்ந்திருக்கும், காய்ச்சி வச்சாலும் ஜலம் கொஞ்ச நாள் என உடனே ஆறிப்போடும் பார்க்கிறோம். இதற்கு எப்பொழுதும் இயற்கையாக இருக்கக்கூடிய குணம் குளிர்ந்திருப்பது. அதே போலத்தான் எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் இயற்கையாக இருக்கக்கூடியது. அதாவது அற்றொன்றினாலே உண்டானது அல்ல, தர்மி உண்டாகும் பொழுதே இந்த குணத்தோடே உண்டாகிறது. அக்னி என்று சொன்னால் உஷ்ணமாக இருக்கிறது, இந்த உஷ்ணத்தை கொண்டுதான் அக்னி என்றே தெரிந்து கொள்கிறோம், குளிர்ச்சியை கொண்டுதான் தண்ணீர் என்று தெரிந்து கொள்கிறோம். ஆஹா, அந்த தர்மி, தர்மி என்று சொன்னால் தண்ணீர் தர்மி, அதே போல நெருப்பு தர்மி. தண்ணீருக்கு உண்டான தர்மம் குளிர்ச்சி, நெருப்புக்கு உண்டான தர்மம் உஷ்ணம். அது இயற்கையாக இருக்கக்கூடிய வஸ்து உண்டாகும் பொழுதே சுத்தியோட உண்டாகிறது, அதே போல உஷ்ணத்தோட உண்டாயிரு. நெருப்ப மூட்டுறோம், உஷ்ணத்தோட உண்டாடுறதே ஒழிய நெருப்பு மூட்டின பிற்பாடு அதற்கு உஷ்ணம் வந்து சேருகிறது என்பதே கிடையவே கிடையாது. அதே போலத்தான் எம்பெருமானுக்கும் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய குணங்கள், திவ்யாத்ம குணங்கள் எல்லாம் அதனிடையே இருக்கக்கூடியது. பிற்பாடு அவனாலே சம்பாதிக்கப்பட்டவை அல்ல, நமக்கெல்லாம் சுவாபாவிகம் இல்லை. இந்த குணங்கள் எல்லாம் நாம் சம்பாதிக்கிறோம், கிருப்பையினாலே ஏற்படுகிறது, ஆச்சாரிய கிருப்பையினாலே ஏற்படுகிறது. பெருமானுக்கு அப்படி அல்ல, இருவரவராக ஏற்பட்டதல்ல, அனன்யாதீனமாக இருக்கக்கூடியதே இவைகள் எல்லாம். பெருமானுடைய எல்லாமே அனன்யாதீனத்தம், இருவருக்கு அதீனப்பட்டு அவனுக்கு ஏற்படுவது என்பதே கிடையவே கிடையாது. சர்வஸ்மாத்தரனாக இருக்கிறபடியினாலே இயற்கையிலேயே இருக்கக்கூடியதே இந்த குணங்கள். அதைத்தான் சுவாபாவிகா என்பதனாலே தெரிவிக்கிறார் முதல் முதலிலே. இது மிகவும் முக்கியமான விசேஷணம். ஒரு விசேஷணங்களும் மிகவும் அழகாக இடப்பட்டிருக்கின்ற எம்பெருமானுடைய பெருமையை விளக்குவதாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதே இந்த குணங்கள். மேலே சொல்லக்கூடிய எல்லாமே சுவாபாவிகம், இயற்கையாக இருக்கக்கூடியது. பிற்பாடு வேறொருத்தராலே கொடுக்கப்பட்டதல்ல, நமக்கு எம்பெருமானுடைய கிருபையினாலே ஏற்படுகிறது. நாம் சம்பாதிக்கிறோம், சமப்பட்டு இந்த குணங்களை சம்பாதிக்கிறோம். அடிக்கடி மனசு இருக்கக்கூடாது, இதுவே பேசணும் என்று புண்ணியவாதி என்று பெயரெடுக்க வேண்டும் என்றால் அதுக்காக சிரமப்படுகிறோம். எம்பெருமானுக்கு அப்படி அல்ல, இயற்கையாக இருக்கக்கூடிய சுவாபாவிக சிந்தனை காட்டுகிறார். என்றால் முடிவே கிடையாது, ஈரில வன்பொகழ் அழ்வார் சொல்ற. பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு முடிவே கிடையாது, இவ்வளவு குணங்கள் குணங்களுக்கு முடிவே கிடையாது. பரபரவே ஆபரணம் பேரும் பரபரவே, பரபரவே சோதி வடிவு பண்பு எண்ணில் என்கிறார் அழ்வார். பெருமானுடைய திருவாபரணங்கள் பரபர, திருவரங்கத்தில் திருவாபரணத்தை எண்ணி முடிக்க முடியாத போரே என்கிறார்கள் நம்முடைய பூர்வா. அவ்வளவு திருவாபரணங்கள், பரபரவே ஆபரணம், திருநாமங்கள் கொஞ்சமா சகசிரநாமந்தன தேவோ நாம சகசிரவான், ஆயிரக்கணக்கான பெயர்கள், ஆயிரம் பேர் அல்ல ஆயிரக்கணக்கான பெயர்கள் என்று கொள்ள வேண்டும். பெருமானுடைய திருநாமங்கள் பரபர, சோதி வடிவு அவனுடைய வடிவும் பரபல, அதே போல பண்பு அவனுடைய கல்யாண குணங்களும் விவற்றதாக இருக்கக்கூடியது எல்லையில். அதுதான் அனவதிகா. அவதிகா என்றால் முடிவோட கூடினது, அனவதிகா என்றால் ந அவதிகா அனவதிக்க முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட குணங்கள் இவைகள். அதிசயா என்றால் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய, பார்த்த பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட குணமா இப்படிப்பட்ட குணமா என்று ஒவ்வொருத்தரும் வியந்து போற்றும்படியாக இருக்கும் கல்யாண குணங்கள். அதுதான் அதிசய அனவதிக்க அதிசய. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இயற்கையாக அவனுக்கு உண்டானது, சுவாபாவிக, அது முடிவில்லாதது, அனவதிக்க அதிசய. அதை யார் நினைத்தாலும் கேட்டாலும் அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இருக்கிறது. சக்கரவர்த்தி திருமனுடைய கல்யாண குணங்களை கேட்கிறோம், கண்ணபிரானுடைய கல்யாண குணங்களை கேட்கிறோம். கேட்டு கேட்டு ஆச்சரியத்தை விளைவிக்கும்படியாக இருக்கிறது. எத்தனை தடவை கேட்டாலும் அது தவிட்டாத இன்பமாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஆச்சரியத்தை விளைவிக்கிறபடியினால் தானே பார்க்கிறோம், ஆச்சரியமாக இருக்கிறது. தானே வாசலே வருகிறது என்றால் எல்லாரும் கை காரியத்தை விட்டுட்டு உடனே வாசலில் போய் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஜந்து என்று பார்க்கிறோம். அதே போல மற்ற மிருகங்கள் சிலவைகள் ஆச்சரியத்தை விளைவிக்கின்றன. கேவலம் கர்மத்தினாலே கிடைத்த சரீரத்தை உடைய இந்த ஜந்துக்களே நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்குமே. யாரால் எம்பெருமான் இச்சா கிரகித்த அபிமத்த உறுதியா தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் எடுத்துக்கொண்ட அற்புதமான வடிவு, அதுக்கு மேலே அவனுடைய திவ்யாத்த குணங்கள், இவைகளெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்காது ஆச்சரியத்தை விளைவிக்கின்றன என்று காட்டுகிறார் இடத்துல. பிரதமத்தில் முதல் முதலிலே ஆறு கிளையார், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு சொல்கிறார். சாரும் எல்லையற்றதாக இருக்கிறது, ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது, சுவாபாவிகமாக இயற்கையாக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு. அவைகள் எம்பெருமானுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கும் அவைகள் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. இந்த உடையவன்தான் சிருஷ்டிக்க முடியும். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஆறு குணங்கள், இந்த ஆறு குணங்களுக்கு தான் நாளே சொல்லியிருக்கேன் என்கிறபடினாலே இரண்டு குணங்கள், கா என்கிறபடினாலே இரண்டு குணங்கள், வா என்கிறபடினாலே இரண்டு குணங்கள், தா ஞான சக்தி வா பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடியது வா, சக இரண்டு ஆறு குணங்கள் அன் என்பதை மாற்றி வைத்துக் கொள்ளன் மாற்றி வைத்துக் கொண்டால் நான் ஆறு, நான் ஆனால் அவனுக்கு கெட்ட குணங்கள் கிடையாது. சகல கல்யாண குணாதிராமனாக இருக்கிறான், கெட்ட குணங்கள் தோஷங்கள் கிடையவே கிடையாது என்பதுதான் பகவத் சப்தத்துக்கே பகவான் யாருக்கு பொருந்தும், நாராயணன் குருத்தனுக்குத்தான் பகவான் என்கிற சப்தமே காரணம் என்ன, தானசக்தி பலாய் பெரிய சீரிய தேஜஸ் ஒருத்தனுக்கே இருக்கும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியவைகள் அவைகள் மூன்றும் அவைகள் ஆறும் அவனுக்கே உண்டான. அந்த ஆறு குணங்கள் எதற்கு பிரயோஜனப்படுகின்றன கேட்டால் ரட்சிப்பதற்கும் மேலே மறுபடியும் அழித்து உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் பிரயோஜனப்படுகிறது. அதனால்தான் பகவான் என்று அழைக்கிறோம், பகவான் சுவாமியாருக்கு சுவாமி என்று சப்தம் பொருந்தும், தத்துவம் ஆத்மனி சஞ்சாசம் சுவாமித்வம் பிரம்மனிஸ்திதம், பிரம்மத்துக்கு தான் சுவாமின்னு சொல்லலாம், எம்பெருமான் சிவன் நாராயணத்தான் சுவாமின்னு சொல்லலாமே ஒழிய எல்லாம் சுவாமின்னு சொல்றது யோகியதை உண்டா, எல்லாம் சொத்துதான் சொல்றோம்ஜர்ஜத்தை பரிசமாப்தா சாஸ்திரம் பரிசமாப்தம் அப்படின்னு எழுதினார். இது புறத்தாழ்வான் எழுதினார், இது சுவாமி எம்பெருமானார் சொல்லல, அவர் எழுதினார் இது பகவத் ராமானுஜ விரச்சேன்னு எழுதினார். பகவத் ராமானுஜராலே பகவானான ராமானுஜராலே பிரச்சாரம் செய்யப்பட்ட சொல்லப்பட்ட சாஸ்திரம் இது என்று எழுதினார். இதை வாய்த்து பார்த்தார் சுவாமி எம்பெருமானார், பகவான் சப்தம் எனக்கு சேருமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், பகவான் சப்தம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனைத்தான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு போய் பகவான் எழுதியிருக்கிறேன் எழுதலாமா கேட்டுட்டே வந்தவர் இப்படி எழுதலாமான்னு கேட்டார். அடியேன் ஒரே ஒரு விஷயம் கூறத்தாழ்வான்னு சொன்னார், ஒரே ஒரு விஷயம் தேவரீர் சொன்னது மாதிரி தான் அடியேன் எழுதியிருக்கேன் தான், நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன தேவரீர் முதல்ல ஆரம்பத்திலேயே சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்திலேயே பகவத் போதாயன கிருதாம் வித்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியும் பூர்வாச்சாரியாசன் சூத்ராட்சராணி வியாக்கியாத்தியந்தே அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுதியிருக்கேன். பகவத் போதாயனர்னு போதாயன மகர்ஷிய பகவான் தேவர் சொல்லித்து, போதாயன மகர்ஷி தேவரீருக்கு பகவான் ஆனால் தேவரீர் அடியனுக்கு பகவான், போதாயன மகர்ஷிக்கு சேர்க்கலாமா ராமானுஜர் பார்த்தார் நீ நன்னா கிரீச்சின் இருக்கேன் உம்மிடத்துல பேச முடியாது உபச்சாரமா சொல்லியிருக்கேன் நானும் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல சரி எனக்கு உபச்சாரமா நீ சொல்றேன் என்று ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஒரு சரித்திரம் சொல்வதும். ஆக பகவத் சப்தம் பெருமான் ஒருத்தனுக்குத்தான் பொருந்தும், சுவாமி என்கிற சப்தம் அவன் ஒருத்தனுக்குத்தான் பொருந்துமே ஒழிய இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறதே ஒழிய ஒரு காலத்திலேயும் சொத்து சுவாமியாக ஆக முடியாது, சுவாமி சொத்தாக ஆகவே முடியாது. அதனாலே பகவான் இந்த பகவானாக இருக்கக்கூடியவனுக்கு முக்கியமான ஆறு குணங்கள் இந்த சப்தமே காட்டி கொடுக்கிறது. அதனால ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் எம்பெருமானுக்கு புத்தொழில்கள், வந்தான் படைக்கிறான், வந்தான் ரட்சிக்கிறான், வந்தான் மறுபடியும் பிரளயத்திலே தன்னிடத்திலே கொண்டு எல்லாவற்றையும் ரட்சிக்கிறான். மறுபடியும் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலே எனத விவித பூத விராதரட்சைக தீட்சே ஸ்ருதிசிரசி விதித்தே பிரம்மணி சீனிவாசே அவதும் அமபரத்மின் சேமுஷி பக்தி ரூபா என்பது ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம் சுவாமி எம்பெருமானார் இட்டது. சில மூன்று சொல்லிடார், அகில புவன ஜென்ம சேமபங்காதிலே அகில புவனங்களிலே இருக்கக்கூடிய சகல சராச்சர பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் முதல்ல படைக்கிறான், அனைத்து பதார்த்தங்களை ரட்சிக்கிறான். மறுபடியும் பழைய காலத்திலே தன்னிடத்திலே கொள்கிறான். மூன்று தொழிலையும் அவன் பண்ணுகிறான் என்கிற அப்படிப்பட்டவன் யார் என்றால், வந்தான் பிரம்ம சப்த வாக்கியன், வந்தான் சீனிவாசன் என்று சீனிவாசனுக்கு மங்கள ஸ்லோகம் அருளினார் விளக்கு. அந்த எம்பெருமான் அந்த முத்தொழில்களை பண்ணுகிறானே, படைப்பு, காப்பு, அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழில்கள். மூன்று தொழில்கள் பண்ணுவதற்கு இந்த ஆறு குணங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த குணத்தோடு கூடினவன் இந்த ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்துக்கள் உடையவனாலேதான் சிருஷ்டிக்க முடியும், ரட்சிக்க முடியும், கழிக்க முடியும். ஆகையினாலே அதை முதலிலே தெரிவிக்கிறார் இந்த திவ்யாத்ம குணங்கள். அவற்றில் முதல்ல ஞானம்னா என்ன, அரிசியா ஒவ்வொன்றையும் எடுத்துன்னு சொல்றார். இந்த ஆறு குணங்களுக்கு விவரிக்கிறார் ஞானம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட ஞானம். ஞானம்னா நம்ம இடத்துல சொன்னா நாலட்சி விடுவோம், உடனே நாலட்சியா என்ன பிரயோஜனம், அது எப்படி பிரயோஜனப்படுகிறது அவனுடைய தொழிலுக்கு, அவனுடைய காரியத்திற்கு, அது எப்படி பிரயோஜனப்படுது. அப்படிப்பட்ட ஞானத்தோட பெருமானுடைய ஞானம் இருக்கிறதே, சாதாரணமான ஞானம் அல்ல. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதே அவனுடைய ஞானம்,
அவ்வளவுதான்.
அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னாக்க, எல்லாவற்றையும் ஏக காலத்துல அறியக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அப்படி அறிய முடியாது. சர்வம் இது நாதமுனிகளாலே அவர் அருளி செய்த நியாய தத்துவம் என்கிற சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துக்கு அவரிட்ட மங்களாச்சரண ஸ்லோகம் யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நாயதத்துவம் பிரத்யக்ஷ்மஹே என்பது முதல் ஸ்லோகம். அவ்விடத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய இந்த ஞானத்தை பற்றி விவரிக்கிற சாதாரணமான ஜானம் அல்ல. உடைய ஜானம் யகா இவன் வேட்டி அறிகிறான். யுகபதி எதை எப்படி அறிகிறான், யுகபதி ஏக காலத்தில் சைவல் தேரியஸ்லின்னு அர்த்தம். யுகபதி என்றால் ஏக காலத்தில், நாம் ஒரே காலத்தில் எல்லாத்தையும் அறிய முடியாது. ஒன்றைத்தான் ஒரு காலத்தில் ஒன்று தான் அறிய முடியும். வரிசையா எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்துல சொல்றான்னு வச்சு, ஒரே சமயத்துல அத்தனை பேரும் உபன்யாசம் சொல்றான்னு வச்சுவோம். சொன்னா கிரகிக்க முடியுமா, யோஜனை பண்ணி பார்க்கிறது. ஒரு காலத்தையும் முடியவே முடியாது. ஒரே காலத்துல எல்லாவற்றையும் அறிகிறான். அதே உன் ஞானத்துக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. நம்மால அறிய முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கான ஒவ்வொரு காலத்துல அறிய முடியும். எல்லாரும் இப்படி பேசினாருன்னா என்னன்னு எனக்கு புரியும். ஒருத்தரா சொல்லுவோம்னு நாம சொல்றோம். ஒரு விஷயத்தை ஒரு காலத்திலே நாம் கிரகிக்கிறோம். ஆனால் எம்பெருமான் ஏக காலத்திலே ஒரே காலத்திலே எல்லாவற்றையும் கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்த அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன். யுகபதே சர்வம் எல்லாவற்றையும் அறிகிறான். அது எப்படி பிரத்யக்ஷேனா, தானே அறிகிறான். பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா, சதா எப்பொழுதும். பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா பிரத்யக்ஷேனா, சுதா தானே. பிரத்யக்ஷேனா தங்கண்களாலேயே பார்க்கிறான் எல்லாவற்றையும். அப்படி பாருங்க, எங்கு பார்த்தாலும் பரம்பி இருக்கிறபடினாலே, எங்க பார்த்தாலும் உடல் மிச்ச உயிரன கறந்து எங்கும் பறந்துடன் சர்வத்திர வியாபியாக விஷ்ணுவாக இருக்கிறபடினாலே அந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் தானே நேராக அறிகிறான். அது என்ன எப்பொழுதுனா, ஏதோ ஒரு காலத்துல இல்ல, சதா எப்பொழுதும் அறிகிறான். அதுதான் எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கான் எம்பெருமான். நாம் செய்யக்கூடிய காரியத்திற்கு நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வேற யாருக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். நினைக்கும் காலத்திலே நினைவுக்கு ஊற்றுவாயாக இருக்கக்கூடிய ஹிருதயத்திலே இருக்கிறான் இந்த எம்பெருமான். அவ்விடத்திலே இருந்து கொண்டே நாம் நினைக்கும் காலத்திலேயே தெரிந்து கொள்கிறான். செய்யும் காலத்திலேயும் அவன் அருகிலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை உடையவன் ஏக காலத்திலே எல்லா வஸ்துக்களையும் எல்லாவற்றையும் தானே நேராக தன் கண்களாலே பார்க்கும்படியான ஒரு ஞானத்தை உடையவன். அப்படிப்பட்ட ஹரியை வணங்கி நான் இந்த நியாய தத்துவம் என்கிற சாஸ்திரத்தை எழுத தொடங்குகிறேன் என்கிறார் சுவாமி நாதமுனிகள். அந்த ஸ்லோகத்தை எடுத்து இவ்விடத்தில் உதாரித்து அவனுடைய ஞானம் என்றால் என்ன, அதை ஞானத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்று இந்த பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய வாச்சான் பிள்ளை. அது அவனுடைய ஞானம், சாதாரணமான ஞானம் அல்ல, ஆச்சரியத்தை உழைக்கக்கூடிய ஞானம். அதுதான் அதிசயன்னார். இதுக்கு எல்லையே கிடையாது சனவதிக்கன்னார். அது இயற்கையாக இருக்கக்கூடிய சுவாபாவிகா என்று தெரிவித்தார்.
பலம்
எப்படிப்பட்டதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய பலம்னு சாதாரண நாம் என்ன சொல்லுவோம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, இங்கே பலம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஏக்க காலத்தில் எல்லா பதார்த்தங்களையும் தரிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி, அவனுக்கு சக்தி விசேஷம், அதைத்தான் பலான்றார். மறுபடியும் அதை எப்படி இந்த பலம்னாக்கா, கேவலம் சங்கல்பத்தாலேயே, நமக்கு சங்கல்பத்தாலே எல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. நாம் பண்ணணும், காரியம் சமப்பட்டு உடம்பை வளைத்து சமப்பட்டு காரியம் பண்ண வேண்டும். ஆனால் அப்படி அல்ல எம்பெருமான், சங்கல்ப சகஸ்திர ஏகதேசத்தாலேயே சகல வஸ்துக்களையும் உண்டாக்கக்கூடிய சாமர்த்தியம், தரிக்கக்கூடிய சாமர்த்தியம். பெருமான் ஸ்லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய அரசை சமப்படுகிறாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சோ அகாமயதாம் பிரஜாயேபி எல்லாமாக ஆக்கடவே என்று அவன் சங்கல்பம் பண்ணினான். உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டு சகல பதார்த்தங்களும் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இந்த சங்கல்பத்தினாலேயே எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவன் எம்பெருமான். இந்த சங்கல்ப விசேஷத்தாலேயே எல்லாவற்றையும் உள்ளே புகுந்து தரிக்கக்கூடியதுதான் பலம் என்கிறார். இவ்விடத்திலே நமக்குள்ளே அவன் இருந்து தரிக்கிறான், சங்கல்பத்தாலேயே தரிக்க முடியாத சாமர்த்தியம் படைத்தவன். ஐஸ்வர்யம் அடுத்தது ஐஸ்வர்யம் என்றால் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம்ன்றதை நாம சாதாரணமா ஒரு அர்த்தம் கொள்வோம். ஐஸ்வர்யம்னா வெல்த் அப்படின்னு கொள்வோம். சொன்னேன் ஐஸ்வர்யம்னா நிறைய பொருள், ஒரு திரவியம் இருக்க அதுதான் ஐஸ்வர்யம். வீடு இருக்கு, வாசல் இருக்கு, இதுக்கு மேல மனை இருக்கு, மனையாள் இருக்கா, எல்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் என்கிறோம். அதுவல்ல இவ்விடத்துல சொல்லக்கூடியது, ஈஸ்வரனா இருக்கும் தன்மை, நியமிக்கும் தன்மை ரொம்ப முக்கியமான குணம். பெருமானுக்கு உண்டான ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரனாக இருக்கிறான். ஈஸ்வரன் என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், ஈஸ்வரசீலகா ஈஸ்வரஹா என்று தெரிவிப்பறேன். ஈஸ்வரன் என்றால் சாதாரணமாக லோகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, வல்லா ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறான், வல்லா பெருமாள் கோயிலுக்கு போகிறான்னு சொல்கிறான். ஈஸ்வரன் சொன்னால் ருத்ரன், பரமசிவன் என்று அர்த்தம் கொண்டிருக்கிறார்கள் லோகத்தில். உனக்கு ஒரு பேர் உண்டு இல்லைன்னு இல்லை, ஈஸ்வரன் என்று அவனுக்கு பேர் உண்டு. ஆனால் உண்மையிலேயே ஈஸ்வரன் என்கிற சப்தம் யாரை காட்டும் என்றால், பெருமான் சிவன் நாராயணனைத்தான் காட்டும். காரணம் என்னவென்றால், தாவரம்னு ஒரு சப்தம், தாவரம்னு சொன்னமேயானால் நின்று கொண்டிருக்கக்கூடியதே, நின்று கொண்டிருக்கக்கூடியதான் தாவரம் என்று சொல்கிறோம். டு ஸ்டாண்ட் ரூட்டர் நின்றுட்டே இருக்கார், மரம் இருக்கே நிற்கிறது, அதுக்கு தாவரம்னு பேர். ஆனால் சில பேர் நாம் கொஞ்ச நாள் நின்னோம்னா நம்ம போய் தாவரம்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. என்ன சொல்லுவேன்னா, தாவரம் மாதிரி மரம் மாதிரி நிற்கிறியேன்னு ஒன்றா சொல்லுவாடே ஒழிய, மரமேன்னு சொல்ல, மரமேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும். நம்ம நின்றுட்டு இருக்கோம் கொஞ்ச நாள், அப்புறம் உட்காந்து விடுறோம், அது மாதிரி கிடையாது. நிற்பதையே தனக்கு சுவாவமாக கொண்டது, சுவாவார்த்தே வரச் அப்படின்னு வியாக்கரணத்தில் வரச்சுன்னு ஒரு பிரத்யம், அதுதான் வரஹா. தா வரஹான்னு வரஹான் இருக்கும் இல்லையோ, அதுதான் வரச்சுன்னு பிரத்யம் சஃபிக்ஸ். அது எப்பொழுது சேரும்னு கேட்டால், அதுவே சுவாவமாக இருக்க வேண்டும். நிற்பதை தவிர உட்காருவதோ படுத்துக்கொள்வதோ கிடையாது, ஆனால் அதுவே சுவாவமாக இருக்கிறபடினாலே வரச் என்கிற பிரத்யம் சேர்த்து தாவரஹா என்று ஆய. அதுபோலே ஈஸ்வர சீலகா ஈஸ்வரஹா, எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை எவனுக்கு இயற்கையாகவே உண்டோ, அவனுக்கே உண்டோ, அவனுக்குத்தான் ஈஸ்வரன். அது யாருக்கு உண்டோ, எம்பெருமானுக்கு தான் உண்டே ஒழிய, மற்ற பேருக்கெல்லாம் எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட ஒரு சாமர்த்தியம் அது, சிறிது காலம் இருக்கும் அவ்வளவுதானே ஒழிய, எப்பொழுதுமே அவர்களுக்கு நியந்திரத்துவம் கிடையவே கிடையாது. அவர்களுக்கு ஈஸ்வரத்துவம் ஆட்சிகம் என்று தெரிவிப்பார்கள். ஓரளவு இருக்கிறதே ஒழிய, நாம நின்று இருந்தா தாவரம்னு சொல்லிற மாதிரி அவனையும் ஈஸ்வரன் சொல்லலாமே ஒழிய. மயில் ஈஸ்வரன் என்றால் பெருமான் ஒருத்தன், சிவன் நாராயணன் ஒருத்தனைத்தான் குறிக்கும் என்று சாஸ்திரத்தை கொண்டு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதைத்தான் இவ்விடத்துல ஐஸ்வர்யம் சொல்கிறார். ஐஸ்வர்யம் என்றால் நியந்திரத்துவம், நியந்தாவாக இருக்கிறார். அம்மாழ்வார் அருளி செய்தார், அவர் அருளி செய்கிறார். அவர் அருளி செய்த பத்து பத்துக்கும் ஒவ்வொரு குணங்களை சொல்லியிருக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். முதல் பத்துக்கு பரத்வம், இரண்டாவது பத்துக்கு காரணத்துவம், மூன்றாவது பத்துக்கு வியாபகத்துவம், நான்காவது பத்துக்கு நியந்திருத்வம், ஐந்தாவது பத்துக்கு காரணிகத்துவம், ஆறாவது பத்துக்கு சரண்யத்துவம், ஏழாம் பத்துக்கு சட்டத்துவம், எட்டாம் பத்துக்கு சத்தியகாமத்துவம், ஒன்பதாம் பத்துக்கு ஆபத்தகத்துவம், பத்தாம்பரத்துக்கு ஆர்த்திகரத்வம், பரத்வ காரணத்வ வியாபகத்வ நியந்திரத்வ காரணிகத்வ சரண்யத்வ சக்தத்வ சத்தியகாமத்வ ஆபத்தகத்வ ஆர்த்திகரத்வ விசிஷ்டன் என்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. ஆனா பத்து பத்துல பத்து குணங்கள் சொல்ற, முதல் பத்துல நான் பெரியவன் சொன்னார், பரத்வம் சொன்னார், காரணத்துவம் உண்டு உனக்கு, அவன் தான் ஜெகத்காரண பூசன் ஆயினாலே பரம் என்று அடுத்தபடியாக காரணத்துவ இரண்டாம் பத்துல சொன்னார். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறான், உலகத்தை சிருஷ்டிக்கிறவன் அவன் தான் என்று காட்டினார். அடுத்தபடியாக அவன் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறான்னு மூன்றாம் பத்துல சொன்னார். இத்தனை குணங்கள்லாம் இருந்தாலும் கூட நியந்திரத்துவம் இல்லாமல் போனால், நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாமல் போனால் பிரயோஜனம் ஒருத்தர் நிறைய ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டிகள் மனைவி எல்லாரும் இருக்கா, நண்பர்கள் இருக்கா, பந்துக்கள்லாம் இருக்கா, ஆனா ஒத்தரும் ஒரு வார்த்தை அவர் சொன்னதை கேட்கலைன்னா அதை போல கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. வயசான காலத்தை எல்லாரும் அனுபவிப்பா, இந்த நியந்திரத்துவம் இல்லாம இப்ப திண்டாடுறா பார்க்கலாம். அந்த நியந்திரத்துவம்ன்றது இருக்கே அது முக்கியமான குணம். கேட்டு இருக்கா?
நல்லா கேக்குறது சுவாமி.
கேட்டு இருக்கா?
நல்லா கேக்குறது.
நியந்திரத்துவம் என்பது முக்கியமான கல்யாண குணம். அதைத்தான் ஆழ்வார் நாராம்பத்திலே வைத்தார். நாராம்பத்திலே வைத்து பரேசத்துவம் பொரியும் என்கிறார். எத்தேவும் உயப்பிரதான பிரணவமான உரை கோயிலிலே எத்தேவும் என்கிற பரேசத்துவம் பொரியும் என்று ஆழ்வார் திருநகரிலே பொலிந்து நின்ன பிரார் என்கிற திருநாமத்துடன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். ஏன் பொலிந்து நின்ன பிரான்னு பேர், என்ன பொலிந்து நிற்கிறார்? இங்க வந்து செய்தித்தாக ஒன்றும் பொலிந்து நிற்கிற மாதிரி தெரியலையே. விசேட திருவாபரணங்கள்லாம் ஒன்றும் காணோமே, திரு விஷயங்கள்லாம் சாத்தியின்றி விசேஷமா இல்லையேன்னு தோணும். அப்படி இல்லை, எது பொலிந்து நிற்கிறது என்றால் எத்தேவும் என்கிற பரேசத்துவம் என்கிற பயப்பிரதான பிரணவம்னு இந்த ஊருக்கு பெயர். பயப்பிரதான பிரணவம்னா பிரணவத்தில் ரெண்டு பேருக்கும் பிராதான்யம், ஜீவாத்மாவுக்கும் பிராதான்யம், பரமாத்மாவுக்கும் பிராதான்யம். ஓம் என்கிற பிரணவத்தில் சப்தத்தினாலே ஜீவாத்மா சொல்லப்படும், ஜீவாத்மா முக்கியமாக இருக்கிறான். சுவாமி ஆத்மானம் உஞ்சீதா ஓம் என்று சொல்லி ஆத்மாவை தியானிக்க கடவன் என்று செய்யறபடினாலே ஓம் என்கிற சப்தமானது சொல்லினாலே பதத்தினாலே ஜீவாத்மாவை முக்கியமாக காட்டுகிறது, ரசத்தினாலே பரமாத்மாவை காட்டுகிறது. அதே ரெண்டு பேருக்கும் பிராதான்யம், ஹிருதய கமலத்திலே எப்படி இரண்டு பேருக்கும் இடமோ, ஜீவாத்மாவும் ஹிருதயத்தில் இருக்கான், பெருமானும் ஹிருதயத்தில் இருக்கிறான். ஆகையினாலே அதே போலத்தான் ஆழ்வார்க்கு நகரிலே இரண்டு பேருக்கும் பிராதான்யம், ஆழ்வாருக்கும் பிராதான்யம், அதே போல பொறிந்து நின்ற வீரானுக்கும் பிராதான்யம், ஆதிவீரானுக்கும் பிராதான்யம். ரெண்டு பேரும் புறப்பாடுன்னு ரெண்டு பத்தியில ரெண்டு பேரும் எழுந்துருவா, அதுக்காகவே ரெண்டு பத்தி விடல, ரெண்டு பத்தியிலேயே ரெண்டு பேரும், ரெண்டு பேருக்கும் சத்திர சாமராதிகள் திருமன் பந்தம் இதெல்லாம் விசேஷமாக இருக்கும், ரெண்டு பேரும் சமமாக எழுந்துருவோம். அதே போலத்தான் உற்சவத்தில் எழுந்துருடும் போதும், கருட வாகனம் வம்ச வாகனத்தில் எழுந்துருடும் போது இரண்டு பேரும் சேர்ந்தே எழுந்துருவது, ஒவ்வொரு கிரகத்தின் மாதிரியும் இரண்டு பேரும் சேர்ந்தே நிற்பது என்பதையெல்லாம் உற்சவங்களிலே இங்கு அனுபவிக்கக்கூடிய கிரமமாக பார்க்கிறோம். அதனால் உபயப்பிரதான பிரணவம் ரெண்டு பேருக்கும் பிராதான்யம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பிராதான்யமாக இருக்கக்கூடிய பிரணவத்திலே இரண்டு பேருக்கும் பிராதான்யம் சொல்லப்பட்டது. அதே போல இருக்கக்கூடியது ஆழ்வார்த்தினர். ஆழ்வார்த்தினர் அறிக்கை பேர் என்ன? பயப்பிரதான பிரணவமான உரைகோயில், அவன் மேதி உரைகோயில். தெரிவித்திருக்கிறபடினாலே பரமபுதத்திலே இருப்பதை காட்டிலும் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம நினைச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கா, அங்க பொருத்தம் புரிந்து இருக்க முடியல. அவர் அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார்த்தன் ஹரிக்கு வந்து சேருகிறான். இங்கு வந்த பிற்பாடுதான் பொருந்தி எழுந்தருளி இருக்கிறான். நம்மை பார்த்த பிற்பாடு என் குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தைகளை நாம் இனி திருத்தி நாம் நம்முடைய ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும், அழைத்து செல்வதற்கு வழிவகுத்து விட்டோம் என்று அவனுக்கு ஆனந்தம் ஏற்படும். இவ்விடத்திலே அவன் பொருந்தி வர்த்திக்கிறான். அவன் தேவி உரை கோயில் என்கிறபடினாலே பயப்பிரதான பிரணவமான உரை கோயிலில், அதாவது ஆழ்வார்த்தன் நகரில் எத்தேவும் என்கிற பரேசத்துவம் புரியும்னார். எத்தேவும்னா உருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் மத்தும் தன்பான் மருவில் கொடுத்து இத்தனையும் என்ன வட்டம் நிற்கவேன்னு பாசுரம். அவனமூர்த்தியாக அவதரித்தவன் ஆதித்யான் ஆழ்வார்த்தினர் எழுந்துடைய இருக்கிறவன் தான் பிரியமான உருவாகிய நீள் குடக்கூத்தனைக்கு ஆள் செய்வதை குடக்கூத்து ஆடினவனை வந்தான், காரணனாக அவதரித்தவனை வந்தான். அவனுக்கு கைங்கரியம் படுத்திருக்க அதுதான் ஜீவாத்மா வச்சு சேர்ந்து உருவத்தி எத்தேவும் அதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் அருகில் ஒத்து தேவதைகளுக்கும் மற்ற பேர்களுக்கும் எத்தேவும் ஒருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் எல்லா லோகங்களும் லோகத்தில் இருக்கக்கூடிய சகல சராச்சர பதார்த்தம் எல்லாமே அவனுக்கு திருமேனியாக இருக்கிறார். திருமேனியா மருவில் மூர்த்தியோடு ஒத்து மறு குற்றமற்ற திருமேனி, மருவில் மூர்த்தி அல்லது மறு சிவத்தோட கூடின மூர்த்தி, திவ்யமங்கல விக்கிரத்தை போல இதையும் அவன் விசேஷமாக கூறுகிறான். இந்த சகல ஜீவாத்மாக்களையும் தனக்கு சரீரமாக கொண்ட அந்த எம்பெருமான் அவன் எழுந்துருடி இருக்கக்கூடிய இவ்விடத்துல அரேஷத்வம் போலியும் எல்லாருக்கும் உள்ளே அந்தரியாமையாக இருந்து நியமிக்கிறான். எதற்காக அந்தரியாமையா இருக்கிறான்? தரிப்பதற்காகவும் நியமிப்பதற்காகவும் இருக்கிறான். அல்லது நியந்திரத்துவம் சொல்லப்பட்டது எம்பெருமானுடைய சர்வ வியாப்தியினாலே, அந்தராத்மத்தையினாலே எல்லாருக்கும் சரீரியாக இருக்கிறானே. ஆத்மா சரீரம் எஸ் புவி சரீரம் வேதாந்தம் சொல்றது, ஆத்மாவும் அவனுக்கு சரீரம், ஜீவாத்மாக்களும் சரீரம். இதே போல அஜித் பதார்த்தமும் அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே புகுந்து தரித்து நியமிக்கிறான் அந்த எம்பெருமான். நியந்திரத்துவம் எவ்விடத்திலே பிரகாசிக்கிறது என்ற அழ்வார்த்தினர்களே புரிந்திருக்கிறான். தேவும் விசேஷத்துவம் அழ்வார்த்தினர்கள் உபயப்பதான பிரணவமான உரை கோயிலை ஒளியும் என்கிறார். ஒளிந்திருந்த பிரான் என்று பரேசத்துவம் பொலிய நின்ற பிரான் விடத்துல அதைத்தான் ஐஸ்வர்யம் என்கிறார். விடத்துல சொல்லியிருக்கார் பாவையில கோயில் நின்று இங்கனே போந்தருளினர். இன்னும் முதல்ல சொன்னா நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பான். பதினாறாவது பாட்டுல நாயகனுடைய நந்தகோபனுடைய கோயில் அடுத்தபடியா அனுகூல அமலந்த அடி போத்தின் பாசுரம் வந்த உடனே நானே மாரிமலம் ஒழுங்கில் பாசுரத்துல கோயில் நின்று இங்கனே போன்னு உன் கோயில் தான் அழைய உணவாளர் பெருமாள் நாயனார் இடத்துல விசாரிக்கிறார். சொன்னார் பதினாறாவது பாட்டுல நந்தகோபனுடைய கோயில்னர் சொல்றார். உன் கோயில்னு கட்டபிரானுடைய கோயில்றார். யாருடைய கோயில் இது? அவனுடைய கோயிலா அல்லது கண்ணனுடைய கோயிலா அப்படின்னு விசாரித்தார். இடத்துல உடனே அவன் அர்த்தம் தெரிவித்தார். ரெண்டு பேருக்கும் பொதுவானது, காப்பனாரும் அங்கதான் இருப்பேன், பிள்ளையும் அங்கதான் இருப்பேன், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருப்பாடோ இல்லையோ. அது உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில் கணவத்தை போலே ஹய கமலத்தை போலேன்னு மூன்று திட்டாந்தம் காட்டினார் இடத்துல. ஆ உன் கோயிலும் சொல்லலாம், கண்டபிரானுடைய கோயில் கண்டபிரானும் எழுந்துடைய இருக்கிற அப்படின்னாரு. கமலத்திலே நம்முடைய ஹிருதயத்திலே கமலம் தான் எங்கேயும் நினைக்க வேண்டாம், நம்முடைய ஹிருதயத்திலே பெருமானும் எழுந்துடியிருக்கிறான், ஜீவாத்மாவும் அவ்விடத்திலே இருக்கிறது. புருஷோ மத்தியாத்மனி திருஷ்டதி என்கிற பிரமாணத்தாலே ஆத்மாவும் அங்கதான் இருக்கான், பெருமானும் அங்கதான் இருக்கான். அதே போலத்தான் ஆழ்வார்த்து நகரிலே, அதே போலத்தான் பிரணவத்திலே, அதே போலத்தான் இவ்விடத்திலேயும் உபயப்பிரதான பிரணவமான உரை கோயில் ஆழ்வார்த்து நகரிலே. அதற்கு மேலே நந்தகோபனுடைய கோயில், அதுதான் கிருஷ்ணனுடைய கோயில் என்று இரண்டு விதமாகவும் சொல்லலாம்னு தெரிவித்தார். அந்த ஐஸ்வரனாக இருக்கிறானே அந்த தன்மையைத்தான் ஐஸ்வர்யம் என்கிறார். இவ்விடத்திலே பிராட்டி முதல் கொண்டு எல்லோரையும் நியமிக்கும்படியான சாமர்த்தியம் படைத்த அந்த நியந்திரத்துவம் நியந்தா சர்வலோக நியந்தாவாக இருக்கிறார். அதைத்தான் ஐஸ்வர்யம் என்கிறார். இவ்விடத்திலே அது முக்கியமான குணம். சாதாரணமாக ஐஸ்வர்யம்ன்றதை நாம் என்ன நினைச்சிருப்போம் என்றால் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், உபய விபூதியையும் அவனுக்கு ஐஸ்வர்யமாக கொடுக்கும், அதுவும் பொருளாக கொள்ளலாம். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் புண்ணுணவும் அங்காதும் சோறாமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார், அது சந்தேகம் கிடையாது. எல்லா விபூத்தியும் அவனுடையதான். திருவண்ணகர் சேர்ந்த பிரான் செய்த காவுகண்டியில் பெருந்தே உடை மூரகைன்ற அருள், அதனால இந்த உலகமெல்லாம் அவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவனுடைய ஐஸ்வர்யம்தான், இந்த சந்தேகமே கிடையாது. ஆனாலும் கூட அந்த ஐஸ்வர்யத்தை விடத்திலே சொல்லவில்லை. விடத்திலே சொல்லக்கூடியது நியாரை நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், கமாண்டிங் கெப்பாசிட்டி, ஐஸ்வர்யம் சொல்றார். குருகுட்டி படர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும். இந்த தேவதைகள் எல்லாம் பெருமானுடைய புருவ நெறிப்பை சேர காரியம் செய்யக்கூடிய ஏவலாளர்களாக இருக்கிறார்களே உடைய இதை தனிப்பட்டு எந்த சாமர்த்தியமும் கிடையவே கிடையாது. பஞ்சம இது உபிஷத்து உத்கோஷிக்கிறது. பெருமானுக்கு பயந்துதான் காத்து அடிக்கிறார். பெருமான் நியமித்திருக்கிறான் பத்து என்றால் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும், நியமித்திருக்கிறான். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து பயந்து ஆயுவானது வீசிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு பயந்துதான் சூரியன் உதிக்கிறான். பஞ்சாங்கார 5:25 போட்டிருக்கான்னு அதுக்கு பயந்து இல்லை, பெருமானுக்கு பயந்துதான். ஈஷாத்மாத் அக்னிச்சேந்திர அக்னி அவனுக்கு பயப்படுகிறான், இந்திரன் பயப்படுகிறான், சகல தேவதைகளும் நடுங்குகிறார்கள் அவனுக்கு. அப்படிப்பட்டவன் இது அவனை வழிக்கிறது வேதாந்தம். அந்த நியந்திரத்துவத்தை தான் விடத்திலே சொல்றார். யந்தா ராவணனை பத்தி ரொம்ப அழகா மண்டோதரி ஒன்னு சொல்றான். ராவணன் பூமியில இறந்து விழுந்து கிடக்கிறான். காலத்துல மண்டோதரி ஓடி வந்து அவனுடைய பிணத்தை கட்டி கொண்டு அழுகிறாள். விழுதவளுக்கு ஒரு எழுந்திருந்து வருவன் வந்து யோசித்து பார்த்தாள். பார்த்தை தீராளவள் அவனா சூரியன் லங்கைக்குள்ளே நன்றாக ஒளியுடன் விட்டான் என்று தெரிவித்தான். சூரியன் இன்றைய தினம் மிக்க தேஜஸோடைய கூட எல்லாரையும் கூட லங்கையிலே பிரவேசித்து விட்டான் சொன்னாச்சா ராவணன் என்ன பண்ணுவோம் எழுந்துரு வந்துவான்னு நினைக்கிறார். காரணம் என்னன்னா ராவணனுக்கு அவ்வளவு நியந்திரத்துவம் இருந்தான், யாரையும் பயப்படுத்தி வைத்திருந்தான். சூரியனுக்கு என்ன கட்டளையிட்டு இருந்தான்னா நெல் உணர்த்துவதற்கு எவ்வளவு உஷ்ணம் வேணுமோ அவ்வளவு உஷ்ணம்தான் இருக்கணும், அதுக்கு மேல உஷ்ணத்தோட நீ பிரகாசிப்பேயானால் உன்னை தண்டித்து விடுவேன் என்று அவனுக்கு ஒரு கட்டளையிட்டிருந்தான். அதற்கு பயந்து லங்கையில சூரியன் அதிகமான உஷ்ணத்தை காட்டவே மாட்டான். இந்த சக்தி நமக்கு இருந்தா ரொம்ப சூக்கியமா இருக்கு, எல்லாருக்கே அதிகமா சூரியனே வராதேன்னு சொல்லலாம். ராவணனுக்கு அந்த சக்தி இருந்து நேந்திரத்துவம் இருந்து, ஆனால் ராவணன் போற உடனே சூரியனுக்கு தைரியம் வந்து விட்டது. தைரியம் வந்தவாறே நன்றாக ஒளியுடன் பிரகாசிக்கத்தோட அத்தை சொன்னார். அப்படியா என்று ராவணன் எழுந்திருந்து விடுவனோ என்று நினைத்து மண்டோதரி சொன்னாள்னு அற்புதமாக ஒரு உச்சாரத்தை பார்க்கிறோம் இடத்துல. ராவணனுக்கே அவ்வளவு நியந்திரத்துவம் இருக்குமேனால் வரபரத்தாரே பிரம்மாவனுடைய வரபரத்தாரே அவன் நியந்திரத்துவத்தை பெற்றிருப்பனே. ஆனால் எம்பெருமான் சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தோடே கூடிய அவனுடைய நியந்திரத்துவத்தை பற்றி நாம் பேசவும் வேண்டுமா? அவ்வளவு உயர்ந்த நியந்திரத்துவத்தை உடையவன் என்பதைத்தான் ஐஸ்வர்யம் என்கிற சப்தமானது காட்டிய உயர்ந்த சப்தம் அது. அதுக்காகத்தான் அதை சிறிது விவரித்து தெரிவித்தேன். சாதாரணமாக ஐஸ்வர்யம் என்றால் ஐஸ்வர்யத்தோடே கூடினவன், நம்ம இடத்துல கொடுத்தால் அவ்வளவுதான் அர்த்தம் சொல்ல தோன்றும், அப்படி அர்த்தம் அல்ல. அப்படியே புகுந்து அந்த சப்தத்தை நன்றாக விசாரித்து இவ்விடத்திலே அர்த்தம் தெரிவிக்கிற ஐஸ்வர்ய சப்தத்துக்கு நியந்திரத்வான் நியந்தாவாக இருக்கிறான். சர்வலோக நியந்தா
போராயினால்
வீரியம் என்றால் என்ன அடுத்தபடி அவீரியம் என்றார். சகல பதார்த்தங்களையும் உள்ளே பொந்து தரித்து அதை நியமிக்கிறான் என்று சொன்னால் ரொம்ப சிரமப்படுகிறோம். நாம சிரமப்படுறோம், அதாவது நாம ஒரு நியமனம் பண்றது அப்படின்னா சிரமப்படுறோம். நியமனத்துக்கு முதல்ல கூட்டம்னா வருதே கிடையாது, நியமனத்தை அவன் கேட்கறதும் கிடையாது, ரொம்ப சிரமப்படுறோம். எம்பெருமான் சிரமப்படுகிறோம்னா கிடையவே கிடையாது, அனாயாசமாக அதுதான் தீர்க்கம். அனாயாசமாக செய்கிறான், தரிப்பதோ அதே போல நியமிப்பதோ சிரமசாத்தியமான காரியம் அல்ல. எப்படி செய்கிறான்னாக்க உருவம் வேறாத, ரொம்ப அழகான வார்த்தை. உருவத்தில் புருவம்னா ஐப்ரோ, ஐப்ரோவில் கூட வேர்வை உண்டாகாதான். அதாவது ஒரு காரியம் பண்ணன்னா உடம்பு வேர்த்து விறுவிறுத்து போகிறது, அது எம்பெருமானுக்கு வேர்த்து விறுவிறுத்து போவோம். இப்படி எல்லா பதார்த்தங்களையும் சுமக்கிறானே, எல்லாவற்றையும் நியமிக்கிறானே, அதனாலே அவனுக்கு வேர்வை ஏற்படுமோ ஆயாசம் ஏற்படுமோ அப்படின்னு கேட்டால் அனாயாசமாக செய்கிறான். அதைத்தான் அடுத்தபடியாக வீரியம் என்கிறார். ரகத்தையெல்லாம் படைக்கிறான், எல்லாவற்றையும் உள்ளே புகுந்து தரிக்கிறான். இதனையும் பண்ணக்கூடிய காலத்துல அவனுக்கு சிரமமாக இருக்குமோன்னா துருவம் வேறாத அனாயாசத்தை சொல்லுகிறது வீரிய சப்தம்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட வீரியத்தை உடையவன் அது எல்லையற்றது, அதிகத்தை விளைவிக்கக்கூடியது, இயற்கையாக இருக்கும். அல்லது மற்றொரு விதமாகவும் வீரியம் என்பதற்கு அர்த்தம் கொள்ளலாம். எல்லாவற்றையும் படைக்கிறான் பெருமான், அதற்கு காரணமாக மூல காரணமாக இருக்கிறான். மூல காரணம் என்ன? பிரதானம் சொல்வார், மெட்டீரியல் காஸ்ட் தெரிவிப்பார். பெருமானே எல்லா பதார்த்தமாகவும் ஆகிறான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் வந்து பெருமானே எல்லா பதார்த்தமாகவும் ஜெகத்தே அவன் தான், எல்லா பதார்த்தமாகவும் அவன் ஆகிறான்னு சாஸ்திரம் சொல்றது. உபாதான காரணம் என்று சொல்லப்படுகிறது. மண் இருக்கு, மண்ணு தான் குடத்துக்கு உபாதான காரணம். இதை கொண்டு இந்த படம் பண்ணுகிறோம் என்று கேட்டால் மண்ணை கொண்டு பண்ணுகிறோம். இந்த மண்ணுக்கு சாஸ்திரத்துல உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட்னு தெரிவிப்பறேன், இந்த மெட்டீரியலை கொண்டு பண்ணுகிறோம். அப்போ அந்த மண்ணானது விகாரத்தை அடைந்து விடுகிறது, மாறுபாட்டு. விகாரம் விகாரம்னா இட் அண்டர்கோஸ் சேஞ்ச் ஆர் டிரான்ஸ்பர்மேஷன், அதுதான் அர்த்தம். விகாரம்ன்றதுக்கு அக்னின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. சாதாரணமாக அப்படி நம்ம அர்த்தம் கொண்டிருக்கோம், அக்கறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னா விகாரமா இருக்காருன்னு சொன்னாக்கா இருக்கிறதுக்கு நன்னா இல்லை, அன்பூத் விகார் அப்படின்னு சொல்றோம். அது அர்த்தம் அல்ல. விகாரம் என்றால் மாறுபாடு என்று அர்த்தம். மண்ணு மாறிவிடுகிறது, அது எம்பெருமான் உபாதான காரணமாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஒரு தோஷம் ஏற்படுகிறது. தோஷம் என்றால் இதெல்லாம் விசாரிச்சிருக்கிறார், சிபாஷ்கள் இதெல்லாம் விசாரிக்கிறார். உபாதான காரணம் என்று சொன்னால் அவன் தான் இந்த லோகமாக ஆகிறான் என்றால் மாறுபாட்டை அடைகிறானே. பிரம்மமானதை அவிகாராயா, விகாரமில்லாத சதாவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய அவிஷ்டவே சர்வஜிஷ்டவே என்ன நாம் சாஸ்திராமம் இதனோடெல்லாம் படிக்கிறோம். இது அழகான ஸ்லோகம், பாரத்தில் பார்க்கக்கூடிய ஸ்லோகம். இது கீழே ஒரு நாள் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் விவரித்தேன். விகாரமே அர்த்தவன் என்பெருமான்னு சொல்றேன். அப்போ அதற்கு மாறுபட்டு கருத்தல்லவா, இது முரண்பட்ட கருத்தல்லவா, ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கு, அவனுக்கு விகாரமே கிடையாதுன்றது. உபாதான காரணமாக இருந்து லோகமாக மாறுகிறான் என்று சொன்னால் அப்பொழுது அவனுக்கு விகாரம் ஏற்பட்டு விட்டதே என்று சந்தேகம் ஏற்படுகிறது. ஆனால் கிடையவே கிடையாது. அப்படி அந்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எதனாலே உபாதான சங்கல்பத்தினாலே இவன் உபாதான காரணமாக ஆகிறான். சங்கல்ப விசித்தம் பிரம்மன் நலத்தை சிருஷ்டிப்பதற்கு உபாதான காரணமாக ஆகிறதே ஒழிய இதுவே எதுவாக மாறுபாட்டை அடையவில்லை. சங்கல்பத்தினாலே உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் உள்ளதானே ஒழிய இவனே அதுவாக மாறுபாட்டு மண்ணானது குடமாக மாறுகிறா போரே மாறுவது அல்ல. சங்கல்பத்தினாலே இவன் லோகத்தினார் சங்கல்பத்தோட கூடின பிரம்மம் இருக்கிறது, அதுதான் உபாதான காரணம் என்பது அதற்கு கருத்தை அபிப்பிராயமே ஒழிய இந்த உபாதான காரணத்தை போல அல்ல. ஆகினாலே விகாரம் பகவானுக்கு கிடையாது என்கிற ஸ்ருதி சொல்வதிலே ஒரு குறைவும் கிடையவே கிடையாது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் இடத்துல சொல்றார், பீஜ சப்தத்தாலே தான் எல்லாமாக ஆகும் காலத்திலே விகாரத்தை மாறுபாட்டை அடையாமல் இருக்கிறானே தான் தீர்க்கம். வேற தீர்க்கம் என்பது அதை காட்டுகிறது என்கிறார். பெரிய சக்தி
அர்ஜுன் மகரான சேதனத்துக்கு சாமர்த்தியம்.
ஆமா, ஒரு காரியம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான் ஒரு சேதரன். சேதரன் நாம தான் ஒரு ஜீவாத்மா ஒரு காரியம் பண்ணும் பொழுதோ அவனுக்கு அந்த தொழிலை செய்வதற்கு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய சக்தியை எம்பெருமான் கொடுக்கிறான். பெருமான் கொடுக்காத போனா நம்மளால ஒரு காரியமும் பண்ணவே முடியாது. இந்த சக்தியை கொடுக்கக்கூடியதனாயினாலே இந்த சக்தியை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். சக்தின்றதுக்கு மற்றொரு விதமான அர்த்தம் சொல்ற, மற்றொருவராலே செய்ய இயலாத காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம் அதைத்தான் இவ்விடத்திலே சக்தின்ற அபுய சக்தின்ற வேதாந்த தேசிகன் அச்சுத சதகம் என்கிற பிராகிருதத்துல ஒரு தோற்றம் எழுதியிருக்கேன். இந்த அச்சுத சதகத்துல இந்த பிராகிருதத்துல அபுய சக்தி, அபுய சக்தினா அற்புதமான சக்தி, பெருமானுடைய சக்தி வியக்கத்தக்க சக்தியாக இருக்கிறது. என்ன சக்தி? அகடித கடனா சாமர்த்தியம், மற்ற பேராலே செய்ய முடியாது அவன் செய்கிறான். கலந்து வேலநீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. ஒரு நாள் தெரிவிச்சிருக்கேன், பெருமான் சிறிய வடிவம் எடுத்துட்டான், ஆளில சேனிச்சான், உலகத்தை எல்லாம் விழுங்கினான், சிறிய வடிவம் எடுத்துனான், ஆளில சேனிச்சிட்டான். எல்லாம் அழிக்கிறதுக்கா லோகத்தை அழிப்பதற்கா பிரளயம் வந்தது. இந்த காலத்துல இந்த பிரளயம் வந்து பார்த்தது, இந்த போச்சு ஜெகத்தெல்லாம் காணவே காணும். பெருமான் உலகமுண்ட பெருவாயனாக எல்லாவற்றையும் விழுங்கினான், வயிற்றுல வைத்துக் கொண்டிருக்கிறான். நல்ல வயிற்ற பார்த்தா பழந்து பால் சாப்பிட்டு பல நாடாச்சுன்னு சொல்லும்படியா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து பார்த்த அந்த பிரளயமானது இங்க இல்லைன்னு போய்விட்டது. அப்படி உலகத்துல வைத்து ரட்சித்தான். அதற்கு மேல அப்பொழுது உண்டான ஒரு ஆரங்கடலை சேனித்துக் கொண்டார். ஆரமா மரத்திறனமேல் ஒரு பாரகனாய் யாழமேழும் உண்டான் அரங்க தரவி நடையான்றாரு. அப்படி சேனிச்சின்றானே, அது பலம் இடம் பலம் எல்லாம் திரும்பி படுத்தினானா சின்ன குழந்தை. இந்த ஆறிலையை காட்டுல சின்ன அப்பொழுது உண்டான ஆறிலை இளந்தாளி பவனான ஆழம் தளிர்ந்த பவன்னா அப்பொழுது உண்டான, அப்பொழுது உண்டான ஆழம் தளிர் முகிழ் விரியார். இந்த முகிழை விரிச்சு படுத்துக்கணும், அதுல படுத்துருந்தான். அப்படி எவ்வளவு அகடித்து கடலாம் சாமர்த்தியம் அது. ஆரந்து வேலனி உள்ளதோ விண்ணதோ மன்னதோன்னு கேட்டார். லாவத்தையும் ஒழுங்கினியான்னு கேட்டார் ஆழ்வார். லாவத்தையும் ஒழுங்கிட்டேன்னார். ஒழுங்கிட்டேன்னு சொல்லி நல்லா யோசிச்சுப்பாரு, எல்லாவற்றையும் ஒழுங்கினியா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டார். ஆழ்வார் கேட்கிறானேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான். அவனுடைய ஞானத்துக்கு கோச்சரம் ஆகவில்லை, எல்லாவற்றையும் விழுங்கி விட்டேன். அப்பதான் கேட்டார், ஆறன்று வேலை அன்னைக்கு ஒரு ஆழம் தளிர் இருந்ததே, சமுத்திரத்துல இருந்ததா ஆகாசத்துல இருந்ததா எங்கிருந்து வந்தது? அப்புறம் மற்ற விழுங்கினேன்னு சொல்லு, அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார். எங்கிருந்து வந்து பெருமான் பார்த்தான், விழித்தாயோ ஞாபகப்படுத்த இப்படி ஆழ்வார் கேள்வி கேட்பிருந்தா ஏன் எதுலையோ அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பேன். அப்படின்னு பெருமாள் நினைத்தான். பிற்பாடு ஆழ்வாரை பார்த்து முழிச்சுட்டே இருந்தான் பதில் சொல்லாமல். அவன் முழிச்ச காலத்துல எல்லாம் ஆழ்வார்கள் தான் பதில் சொல்லணும். ஆழ்வார் சொல்றாரு, பிறகு சொல்றாரு, மலசூழ் எடுத்தாய் சொல்லும். கேள்வியிலேயே பதில் இருக்கு. மலசூழ் சோலைகளாலே சூழப்பட்ட கோவர்தனகிரியை தூக்கி எல்லாரையும் ரட்சித்தாயே. காலத்துல ஆயர்களையும் இளையர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் நீ ரட்சித்தாயே கோவர்தன நீ சொல்லுன்னு கேட்டார். அதுல இருந்து என்ன தெரியுது, கோவர்தனகிரி தாரியே சொல்லுன்னா கோவர்தனகிரியை தூக்கி யாராலையும் ரட்சணம் பண்ண முடியுமா? ஒரு காலத்தையும் அது மாதிரி அகட்டித்த கடனா சார், சேராத காரியத்தை எல்லாம் செய்ய முடியாத சாமர்த்தியம் காணாத புதுமகளை காட்டுவன், கட்சிகள் எட்டையும் எடுத்துக்காட்டுவன், திருநாரவாரம் மூச்சுடைய பெருமாள் பெரிய கடுகினில் பெரிய கனகவரையே அடைத்து வைப்பன்ற அகடித்த கடனா சாமர்த்திய பெரிய கனகவரை பெரிய மேரு மந்தர பர்வதம் சுவர்ணாச்சலம் சுவர்ண பர்வதம் இருக்க தங்கமலை, இந்த தங்கமலையை கடுகுக்குள்ள அடைச்சிருக்கிறான் பெருமாள். அதுக்குள்ள அடைக்கி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இது முடியுமா? எங்கேயாவது பார்க்கிறது பெரிய கனகவரையை சிறிய கடுகினில் அடைத்து வைப்பான் என்கிறார் இடத்துல. மற்ற பேராலை செய்ய இயலாத காரியத்தை செய்யும்படியான சாமர்த்தியம் கிடைத்தவர் தீரியம் என்பதற்கு அது அகட்டித்த பேருக்கு கட்டணா செய்து முடிக்கும் சாமர்த்தியத்தை உடையவன் என்பெருமான். அற்புதமான சக்தி ஜத்துக்கு உபாதான சக்தி மெட்டீரியல் காசாக இருக்கக்கூடியவர் அந்த சக்தியை தான் இவ்விடத்திலே வீரியம் என்கிற சப்தத்தாலே சொல்கிறார். சக்தி சக்தி என்கிற சப்தத்தாலே சொல்கிறார். அடுத்தபடியா தேஜஹான் தேஜஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஒளிமிச்சு இருக்கிறான் பெருமான். ஒளிமிச்சு பராபிபவன சாமர்த்தியம் கிரல் கிரல் போத்தி சகடம் உதைத்தாய் போத்தி கண்ணாவிரிந்தாய் கடல் போத்தி பயா விடுத்தாய் குணம் விஷயா சொல்லிட்டு வருத்தேன். கவனந்தா அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கெடுத்தாய் திரல் போத்தின்ன திரல் தான் அர்த்தம். பராபிபவன சாமர்த்தியம் திருக்கள் முன்னாலே நின்னானேயானால் திருக்கள் மண்ணுண்ணும் முடியா இருக்கு. ஒரு காரியம் பண்ண வேண்டாம், கீழே வில்லெடுக்க வேண்டாம், விளைக்க வேண்டாம், அம்பை கூட்ட வேண்டாம். என்ன வார்த்தாலே பெருமான் அவர்களை மண்ணுண்ணும்படியா செய்யும் இருக்கேன் சாமர்த்தியம். சில பேருக்கு அது உண்டு லோகத்துல, இந்து லோகத்திலேயே பார்க்கலாம். சில பேர் நல்லா வையணும்னு வருவார். இந்த காலத்துல எதிரில வந்து பார்த்த உடனே வைய தோணாது. ஒரு தேஜஸ் தேஜஸ் இருக்கேன் வயடங்கப்படும் காலத்துல நிறைய பேர் இடத்துல பார்த்திருக்கிறேன். பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும், விபரீதமாக பேச வேண்டும், பேச வேண்டும் என்று வந்தவர்கள் பேசாமல் அவர்கள் எல்லாரும் பூசித்து போவதை பார்த்திருக்கிறேன். அப்படியே வேறங்கையும் பார்க்க வேண்டாம். தன் கணவனை கொண்டவனை வாயார சிந்திக்க வேண்டும் என்று வந்தால் அந்த காலத்திலே தாரை வாரியை கொன்று விட்டான் இருக்கிறான். ஏறிட்ட நாளை இறங்க விட்டு மிஷிந்தா துவாரத்திலே கண்டவாத்தால் தனதே உலகன நின்றான் இங்கும் முடியான் நிற்கிறான் சக்கரவர்த்தி திருமான். கண்டவனை பார்த்தால் வையனம் அப்படின்னு யாரடாவன் ராமன் என் கணவனை கொன்று விட்டானே, அவனை வாயார நன்றாக சிந்திக்க வேண்டும் என்று ஓடி வந்தால் அக்காலத்திலே தாரை இந்த ஒன்றை கால என்ன பண்ணினார்? சமப்பிரமேய துராகிதேந்திரிய சமதர்மிகச்சாம் அட்சய கீர்த்திச்ச விசக்ஷண சிதிக்ஷமாவான் கதஜோபமாட்சா. திருப்பி திருப்பி சொன்னாலே வாக்கு நல்லா போயிடும். அழகான ஸ்லோகம். அக்காலத்தில் அவள் கொண்டாடினா போலே யாருமே கொண்டாடவில்லை. பெருமானுடைய பரத்துவத்தை சலிக்க ஒண்ணாதபடி உலகத்திலே நிரூபித்து காட்டினார்கள் தெரிவித்தார். அதனால அவள் வந்தவள்டம் என்ன ஐயார ஆழ்த்தினாளே ஒழிய பேச முடியவில்லை. பேசினே பேச மாட்டேன் பேதையன் பிறவி நீத்தற்கு ஆசியோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர்வார் என்றாரு. பேசினேன் பேச மாட்டேன் அழுவார் சிவங்கை அழுவார். அதை போல பேசினாலே ஒழிய பேசவில்லை. என்ன இரல்? அதுதான் பராபித்தமான சாமர்த்தியம். இதுதான் தேஜஸ் என்கிறதான் கண்டவாறு யாரெல்லாரும் அவனை நிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஆபத்தை விளைவிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அடியிலே வீழ்ந்து அவரை வணங்கி போவார்கள். அப்படிப்பட்ட திரள் அது. தரக்கர் திரள் அழித்தவனே என்றும் என்கிற ஆழ்வார். சமேவபாந்தம் அனுபாசி சர்வம், சமேவபாந்தம் அனுபாசி சர்வம், எத்தனையோ தேஜ பதார்த்தங்கள் இப்படெல்லாம் அவனை பின்தொடர்ந்து அவனாலே ஓடி பெறுகின்றான். பிரபஞ்சத்துல ஓடி எதனாலேன்னு கேட்டாக, சசியபாசா சர்வமிதம் விபாதி ஏதாந்தும் சொல்றது. சசியபாசா அவனுடைய திருமேனி ஒளியினாலே பார்த்தாலும் ஒரே காந்தி. பரமபதத்துல என்ன கிடையாது, கரண்ட் கட்டு கிடையாது. ஏன் கரண்ட் கரண்ட் கரண்ட்னாலும் பிரகாசிக்கல. பரமபதத்துல எம்பெருமானுடைய திருமேனி ஒளி அந்த தேஜஸ் அதனாலேயே பிரகாசிக்கக்கூடியதாக அப்ராகிருதம் அது. மாத்திரமில்லை எம்பெருமானுடைய திருமேனி ஒளியினாலே ஒரு காலத்திலேயே அவ்விடத்துல ஒளிக்கு குறைவே கிடையாது. அது மற்ற பதார்த்தங்களும் தேஜ பதார்த்தங்களும் அவனை பின்பற்றி சொல்லினா அதுதான் தேஜஸ் என்று சொல்கிறார் இவ்விடத்திலே. மேம்பட்டவன் இப்படி ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய குணங்கள் ஆறு குணங்கள். ஆறு குணங்களாலே எல்லாரை காட்டிலும் உத்கிருஷ்டன் உயர்ந்தவனாக இருக்கிறான். சர்வஸ்மாத் பரடா விளங்குகிறான் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவனுக்கு மேலே சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாம் எல்லா சேதனர் விஷயமாக இருக்கக்கூடியது. சேதனர் விஷயமாக சர்வ விஷயம் என்றால் இந்த சேதனர்கள் ஆசிரயிப்பதற்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய மேல் குணங்களை சொல்கிறது. சேதனர்கள் ஆசிரயிப்பதற்கு இந்த குணங்கள் மிகவும் அவசியம். இதை நினைத்தவாறே சேதனர்கள் அவனை ஆசிரயிப்பார்கள். அப்படிப்பட்ட குணங்களை மேலே சொல்கிறார். முதல்ல சொல்லக்கூடிய சௌசீல்யம் உடம்புன்னு எடுத்தாலே எல்லாரும் சௌசீல்யத்தை தான் முதல்ல சொல்லுவார். பன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் வால்மீகி அந்த நாரடத்தில் கேள்வி கேட்கிறார். பதினாறு குணங்களை சொல்லி இந்த பதினாறு குணங்களை உடையவன் இந்த காலத்திலே இந்த லோகத்திலே மனுஷர்களிலே யார் என்று கேட்டார். அப்பொழுது வால்மீகி பகவானை பார்த்து நாரதர் சொல்றார், இக்ஷ்வாகு வம்ச பிரபோகா ராமோ நாம ஜனைஸ்வரதா என்று. இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த ராமன் தான் சொல்றார். இந்த குணங்கள் எல்லாம் சொல்றாரே சொல்லச்சே ஒன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்னு சொன்னார். முதல்ல குணத்தை உடையவன் யார் அப்படின்னு கேட்டார். மேல சொல்றதெல்லாம் குணங்கள் தான், ஆனாலும் கூட குணவான்னு தனியா ஒன்று சொன்னார். இப்போ இந்த குணவான்றதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் சௌசீல்யம், அதைத்தான் குணம் என்று சொன்னார்கள். ஏன் இது குணம் என்று சொல்லப்படுகிறது என்றால் புண்ணியத்தே புனப்புனகா ஆவர்த்தியதே குணகா. இந்த குணத்தை தான் எல்லாரும் திரும்பி திரும்பி நினைச்சு வாய் விரிவி கொண்டிருக்கிறார். திரும்பி திரும்பி சொல்றார், என்ன குணம், என்ன குணம், என்ன குணம், எவ்வளவு பெரியவன், நம்மோடு கலந்து பழகினானே என்று அதை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகுகிறார்கள் எல்லாரும். அதனால அதுக்கு குணம்தே பேர் வச்சுட்டார். அர்குணசாரஸ்வாதி சத்யபதேஷா குணம் அதிகம் அதை கொண்டே அதுக்கு பேர் வச்சுடுவான். நான் லோகத்துல உண்டு சாதாரணமா ஸ்கூல்ல வாங்கி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தேன். ஹெட் மாஸ்டருக்கு தயிர் வடைனா ரொம்ப பிரீதி, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஹெட் மாஸ்டருக்கு எல்லா பசங்களும் தயிர் வடைன்னு பேர் வச்சிருந்தேன். என்ன அது ஏன் பேர் வச்சான்னு கேட்டேன். சத்குணசாரத்வா அவருக்கு அதில் ரொம்ப பிரீத்தி, அந்த குணம் அவருக்கு அதை சாப்பிட்றதுலேயே பிரீத்தி ஆகினாலே அவர் தயிர் உடையதே பேர் வச்சிருந்தேன். அதே போலத்தான் சத்குணசாரத்வா இந்த குணத்திலேயே உயர்ந்த குணம் இது என்ன சௌசீல்யம். அல்ல முதல்ல அந்த சௌசீல்யத்தை கழிக்கிறார். சௌசீல்ய குணம் இருக்கிறதே உயர்ந்த குணம். இந்த குணத்தை முதல்ல சொல்கிறார் இவ்விடத்தில் ஆகையினாலே அது என்னன்றது மேலே விவரிக்கிறார். சீலம் என்றால் என்ன என்றால் மகதா, மகதா பெரியவனுடைய பெரியவன் அறப்பெரியவனுடைய மந்தை சகா மிகவும் தாழ்ந்தவர்களோட கூட நீரந்திரேன நெருக்கமாக அர்த்தம் நெருங்கி பழகர். ஏதோ ரொம்ப தூரத்திலிருந்து பழகிறது இல்லை, அவளுடைய வாசம் பண்றது, அவளுடைய ஒரு படுக்கையோ படுக்கிறது, ஒரு காலத்திலே உண்பது, அவளுடைய விளையாடுவது எல்லாம் கண்ணன் பண்ணினான். அந்த காலத்துல அத்தான் அம்மாஞ்சின்னு உறவு கொண்டாடினான், யாரோடையும் பழகினான். அவர்தன பருவத்தை தூக்கினான். தூக்கி ரொம்ப காலம் என் மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தெடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலைன்றாரே, மதுசூதன் எடுத்து மறித்தான் மழை வந்து கூழப்படாமல் கல் எடுத்து கல் மாறி காத்தான். அந்த காலத்துல காத்த உடனே இந்த ஆயர்களுக்கெல்லாம் இடையர்களுக்கெல்லாம் சந்தேகம் கொடுத்து, தெய்வோவா தானவோவா துவம்னா, நீ தேவனா தானவனா, நீ யாரு தெரியலையே இப்படி மலையை தூக்கி எங்களை ரட்சித்தாயே, நாங்கள் பார்த்ததே கிடையாது, கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் கூட இதை எழுத முடியாது, அந்த காட்டில் வசந்தது இது. அப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், இது எப்படி பண்ணினாய், நீ யாருன்னு கேட்டான். ரொம்ப கொஞ்ச நாள் வாய்மூடின்னு இருந்தாராம். எரிமலையானது வெடிப்பதற்கு முன்னாலே அமைதியாக இருக்குமா போறேன்னு காட்டிருக்காங்க. அதுதான் அந்த அல்கானிக் கரப்ஷன்னா முதல்ல இருந்து ஒன்றுமே தெரியாது, திடீர்னு வெடிக்கும். அதே போல கொஞ்ச காலம் பேசாத வாய்மூடின்னு ரொம்ப பாபம், அபார பாபம் கடனுக்கு. நம்ம போய் இப்படி கூப்பிட்டாலே அப்புறம் சொல்றான், அகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந ராட்சசா அகம் வோ பாந்தவோ ஜாதா நைதச்சிந்திய மதவன்யதா. அகம் தேவோ, நான் தேவன் இல்லை. அகம் தேவோ ந கந்தர்வோ, நான் கந்தர்வன் இல்லை. நயக்ஷோ, நான் யக்ஷன் இல்லை. ராட்சதா, ராட்சதன் இல்லை. சில பேர் கோபம் வந்துன்னா என்ன சொல்லுவார், எல்லா இடத்தையும் திருப்பி சொல்லுவார், நான் அது இல்லை, நான் இது இல்லை அப்படின்லாம் சொல்லுவார். எனவே ஏதாவது வேண்டான்னு சொன்னால் கோபம் வந்து வேண்டான்னு, அது சோறு வேண்டாம், எனக்கு தண்ணி வேண்டாம், எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு சோறு தண்ணி எல்லாத்தையும் சொல்லி வேண்டான்னு சொல்லக்கூடாதோ. கோபம் அதிகமாச்சு அப்படின்னாக்கா ஒவ்வொன்றையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன். மாதிரி அபார கோபம், உங்களோட எத்தனை காலம் கலந்து பழகினேன் நான், என்னை பார்த்து தேவனா தானவனான்னு கேட்கிறாளே, உங்களோட அத்தானம்மா அஞ்சின்னு உறவு கொண்டு, நீங்கள் வையா நான் திரும்பி வைய, நீங்கள் அடிக்க நான் அடிக்க, குருகலத்திலே உண்டு ஒரு படுக்கையிலே படுத்து ஒரு இடத்திலே விளையாடு, எவ்வளவு கலந்து பழகியிருக்கேன், என்னை போய் நீங்கள் இந்த மாதிரி சுருட்டையில என்று வருத்தப்பட்டான். அக்காலத்திலே தேவத்துவம் நிந்தையானவனுக்கு ஒளிவரும் ஜனிகள் போலே என்கிறார் ஆச்சாரியத்தில். தேவத்துவம் நிந்தையாகப்பட்ட நம்ம எல்லாம் பெரிய தேவனான்னு கேட்டாங்க, ஆமா ஆமா நான் தேவன் தான் சொல்லுவோம். பெருமான் தேவனாக இருக்கக்கூடியவனுக்கு அது நிந்தையாகப்பட்டது அக்காலத்துல. இப்படி அல்லவா கலந்து பரிமாறுகிறானவன். இதைத்தான் சௌசீல்யம் என்கிறார் இவ்விடத்திலே. மகத்தோ மந்தை சா நிரந்திரேன நெருங்கி நிரந்திரேன சம்சலேஷ சுவாவத்வம். சம்சலேஷம் நன்றாக கலந்து பழகிறானே அந்த சுவாவம், அந்த தன்மைக்கு சுவாவத்வம் சீலம் என்று இதற்கு லட்சணம் சொல்லியிருக்கிறார். அது எம்பெருமானிடத்தில் பார்க்கிறோம். அவன்தான் அறப்பிரிவன், மற்ற பேர்லாம் கலந்து பழகிறது ஆச்சரியம் இல்லை. சில பேருக்கெல்லாம் சௌரபியம் தான் சொரூபம், அதனால் இவா கலந்து பழகிறதுக்கே பெரிய அதிசயமே. ஆனால் எம்பெருமான் அறப்பிரியவன், அவன் கலந்து பழகிறானே என்ன ஆச்சரியம். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்கிறார். மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படியோ அது போல தேவர்களுக்கும் தேவனா இருக்கக்கூடாது. தேவாதி தேவன் எனப்படுவான்னு அவனுக்கு கொண்டாடுறோம். அதனால எம்பெருமான் தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன், அறப்பிரியவன், அவனை காட்டிலும் மிஞ்சின பெரியவன் கிடையாது. அப்படிப்பட்டவன் வழக்கையும் வழக்கையும் அறியாத இடையர்களோட கலந்து பழகினான் என்று சொன்னால் என்ன சௌசல்யம் உருக்குகிறது இவர்களை. மகத்துவம் அப்படிப்பட்ட மகத்துவம், அப்படிப்பட்ட பெருமை மனசுல இருக்கலாமோ இல்லையோ. இரந்திரேண சம்சேடா, வரையற கலந்து தமிழ்ல சொல்லச்சே அழகா சொல்லுவார், வரையற கலந்து பரிமாறிக்கை. பெரியவன் தாழ்ந்தவனோடு புறையற, புறையறா நெஞ்சில கபடம் இல்லாமல், நெஞ்சில அதை பத்தி நினைக்கவே இல்லை, நாம இருக்கவே அவளோட கலந்து பழகிறோம் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது என்ன பண்ற தலையில் எழுத்து இவரோடெல்லாம் கலந்து பழக வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைப்பதிருக்கிறதே, அது அந்த சௌசீல்ய குணவே கிடையாது. எம்பெருமான இடத்துல நெஞ்சிலே கூட படாமல் இவரோட கலக்க பெற்றோமே, இவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்களே நினைக்கிறான், ஏற்றுக்கொண்டார்களே நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது, அது அவனுக்கே தனிப்பட்ட பெருமை. அதைத்தான் சௌசீல்யம் என்கிறார் இவ்விடத்துல. பகவானை தவிர வேற யாருக்கும் வரவே வர லோகத்துல எல்லாம் நம்ம எல்லாம் கலந்து பழகுவோம், எல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு காலத்தை சுட்டி காட்டுவோம், நான் எப்படி கலந்து பழகினேன், எப்படி இது இருந்தேன், மகத்துவமா நான் இவனோட கலந்து பழகிறதுக்கு கொஞ்சமாவது எனக்கு யோக்கியதை உண்டா அப்படின்னு அதை பத்தி பேசுவோம். ஆனால் ஒரு காலத்திலையும் பகவான் அப்படி நினைப்பதே கிடையாது. அவளோட கலந்து பழக பெற்றோமே இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்தேன்னு நினைக்கிறான். அதான் அவனுடைய சௌசீல்யம் என்கிற மிகச்சிறந்த குணம். இறக்க ஏட தவகம் சதேக சிந்தோஹோ क्षुद्रे पृथक् जनपदे जगदंड मध्ये क्षोदीयसोऽपि जनस्य कृते कृतित्वम् अत्रावतीर्यननु लोचन गोचरो भू. श्लोकते இதுக்காச்சுன்னா கேட்ட மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அதிமான உத்தவம், அதிமான உத்தவம் சொல்லச்சு இது ஸ்லோக அற்புதமான ஸ்லோகம். சிலக்க ஏட தவகம் ததயேக சிந்தோ, என்ன சீலகுணம்ப்பா, என்ன சீலகுணம். இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அற்பர்கள் பதர்கள் இவர்கள் க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே. இந்த லோகத்துல இவர்களுக்கு கண்காண வந்து நிற்கிறாயே, தேவர்களாலேயும் காணவே முடியாது, பிரம்மாதி தேவதைகளாலேயும் காண முடியாத உன்னை இவர்கள் கண்ணுக்கு விஷயமா ஆக்கி இந்த லோகத்திலே வந்து பிறந்தாயே. லோச்சன கோச்சரோபு கண்களுக்கு இலக்கான பேரும் கட்கண்ணால் காணாத கட்கிளின்னு அவனுக்கு பேரு. கட்கிளி உன்னை காணுமார் அருளாய் என்கிறார் அழுவார். அழுவார் எவ்வளவு பரம பக்தர், அவருக்கு கண்ணுக்கு விஷயமா ஆமல் இருக்கக்கூடியவர். எத்தனை அவதாரங்களை பண்ணுகிறான், நீ ஓடாமை கேழல் அருகுடாய் முன்னு விராமனாய் தானாய் பின்னு விராமனாய் தாமோதரனாய் கற்கியமான தசாவதாரமா என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் நீ எத்தனையோ பிறவி பிறக்கிறான். எல்லாராலையும் கண்ணாலே காணும்படியா இந்த லோகத்திலே வந்து காட்டுகிறாரே, அதுவே சீலம் என்று புரியப் போகிறார் புறத்தாழ்வார் அந்த ஸ்லோகத்திலே. அதனால அது சௌசில்யம் என்கிற குணம் மிகச்சிறந்த குணம்.
நாராயணன் கண்ட சக்கர தரித்திரவன் நீர்தான், பரமாநாதரன் நீர்தான், பிராட்டிய வட்சஸ்தலத்திலே தரிப்பவர் நீர்தான்னு கொண்டாட ஆரம்பிச்சார் ராமன். பார்த்தா மனுஷனை தவிர வேறு ஒருத்தாலே எனக்கு சாவு ஏற்படக்கூடாது, இந்த பிரம்மாட்ட தான் வரம் கேட்டான். இந்த பிரம்மா சதாஸ்து அப்படியே ஆட்டுன்னு வரம் கொடுத்த. நான் வந்து இவாள்லாம் அழுத காலத்துல நான் மனுஷனா வந்து பிறந்து மனுஷனாகவே இருந்து நான் காரியம் செய்து ராவணனை முடிக்கிறேன், நீ வாழ்க்கா மனுஷ வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கேனா, நான் போய் தேவன் பெரிய தேவாதி தேவன் கொண்டாடுறா. ராவணன் தெரிஞ்சிருந்தாக்கா சுப்ரீம் கோர்ட்ல கேஸுக்கு போக மாட்டான், அநியாயமா இருக்கே. ராவணா வில் டர்ன் இஸ் இஸ் கிரேவ்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. நான் எழுந்திருந்து வந்துடுவேன், இந்த அநியாயம் எனக்கு வரம் திருமாவை கொண்டு வந்து என்னைக்கு வரமாட்டாரா நினைச்சு அவதாரத்துல கிருஷ்ண அவதாரமா இருந்தா சொல்லுவோம், நீங்க சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிடுவோம். ராம அவதாரத்துல அதை மறுக்க முடியாது, உண்மையிலேயே நாராயணனாகினாலே பொய்யும் சொல்ல முடியாது, தர்ம சங்கடமான நிலை ஆகட்டும். தேவதைகளுக்கே எப்பொழுதும் எம்பெருமானே தர்ம சங்கட நிலையில கொண்டு போய் நிறுத்துறதா வழக்கம். தர்ம சங்கடமா ஆரம்பத்தே பார்த்தான், ஆனா சாமர்த்தியமா சொன்னான் அந்த காலத்துல. நீங்களை தர்மம் சொல்றேன், இப்படி எல்லாம் ஒரு காரியம் பண்ணினாலும் ஒருத்தரை கொண்டாடுவது வழக்கம், நீங்கள்தான் கொண்டாடுறீர்கள், இந்திரன் சந்திரன் குபேரன் கொண்டாடுறது வழக்கம், அவரை கொண்டாடுகிறீர்கள் நீங்கள். ஆனால் நான் எதை விசேஷமாக நினைக்கிறேன் தெரியுமா, அவம் தசரதாத்மஜம் மானுஷம் மன்னே, நான் மனுஷனாவே என நினைக்கிறேன் என்று இவர்களோட கலந்து பழகுவதையே தனக்கு சுவாவமாக உடையவன் என்பதை காட்டினான் இடத்திலே. ஆக சௌசல்யம் என்பது அப்படிப்பட்ட உயர்ந்த குணம், இந்த குணத்தை தான் இவ்விடத்திலே சௌசல்யம் என்கிறார். இந்த சௌசல்யத்தோட கூடியவன் ஆச்சரியத்தை விளைவிக்கிறது, இதுக்கு எல்லையே கிடையாது, இது இயற்கையாக இருக்கக்கூடிய சுவாபாவிக அனவதிக்க அதிசயமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள
வேண்டும்.
ரொம்ப பிரேமம், எந்த பிரேமம், அன்பு, அன்பினாலே ஆசிரிதர்கள் ஆசிரிதகதமான ஆசிரிதத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களும் எம்பெருமானைக்கு யோக்கியமாக இருக்கிறது. வாத்சல்யம், வாத்சல்யம் என்கிற குணம் அது உயர்ந்த குணம். கோபாலத்துவம் ஜுகிச்சிதம், அதுக்கு ஒரு இடம் எடுத்துக்காட்டுற. கோபாலனா இருப்பதற்க இடையிலா இருக்கிறதுக்க எவ்வளவு அருவறுப்பை கொடுக்கக்கூடியது, ஆனாலும் கூட ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான், அவளோட கூட கலந்து பழகுவதற்காக ஏற்றுக்கொண்டான், அவரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டான். பெருமான் வாத்சல்யம் என்றால் வத்சம் நன்றி, வத்சம் லாசீதி வத்சலா, இந்த வத்சலான்றதற்கு அந்த வத்சலனா இருக்கும் தன்மை இருக்கிறதே அதுதான் வாத்சல்யம் என்று தெரிவிப்பார்கள். வாத்சல்யம் என்ன, நன்றி, மன்னனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை தாய் பசுவானது நன்றாக நக்கி நக்கி முதிக்கிறது, தாய்னாலேயே புதி, அதுவே அதற்கு டெலிவரிக்கு மருந்துன்னு விட வேடிக்கையாக தெரிவிப்பார்கள். அதனால் அதையே மருந்து போரையை கொண்டு நன்றாக புஜிக்கிறது அதை குற்றத்தையே குணமாக கொள்ளியல் அழ்வாராதிகள்லாம் தெரிவிக்கிறார்கள். ஒன்றனே குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்கிறார் முதல் திருவந்தாதிகளே. பெரிய அழ்வார் சொல்கிறார், பர்வதத்தை போல நாம் குற்றம் செய்திருந்தாலும் அதை குணமாக கொள்கிறான், செய்த குற்றம் நஷ்டமாகவே கொள் ஞானநாதனே என்கிறார். இந்த குற்றத்தை நீ குணமாக கொள்ள வேணும், நல்ல குணமாக கொள்ள வேணும்ன்ற எப்பெருமானுக்கு இந்த சுபாவம் உண்டு, அதுதான் வாத்சல்யம் என்று பெயர். அந்த இந்த கஞ்சின் உடம்பிலே இருக்கும் வழிவை நன்றாக நக்கி புதிக்கிறது. இது அருளாள பெருமாள் எம்பெருமானர் நம்முடைய ஞானசாரத்திலே சொல்கிறார்.
அடைந்தார்வா
முக்த முறைக்கில் உண்மையை சொல்ல போனார், எம்பெருமான் தன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணவர்களிடத்திலே குற்றம் கண்டு இகழும் கொள்கையனோ, குற்றத்தை கண்டு இகழ்வனோ, கண்டாம்னு தள்ளுவனோ அவனை ஒரு காலத்தையும் தடமாட்டான். வரை நாம் அடைந்த காலத்திலே நாம் குற்றத்தோட கூடினவர்கள் பாபம் பண்ணியிருக்கிறோம், ஒன்றா இரண்டா வரவே கிடையாது. அப்படிப்பட்ட பாபம் செய்த நாம் அவன் முன்னிலே போய் அவனை பற்றுகிறோம், தபத்தை எல்லாம் போக்கிக் கொண்டா போயிருக்கிறோம், கிடையவே கிடையாது. குருகாலத்தையும் நம்முடைய குற்றத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு எம்பெருமானை அடைவது என்பது சமுத்திரத்தில் அலை ஓய்ந்து சுத்தமாடுவதற்கு சமானம். நாம் போய் நிற்கிறோம், குற்றத்தையே எம்பெருமான் பரம போக்கியமாக கொள்கிறான். அதை கண்டு இகழும் கொள்கையனோ, கொள்கை உடையவனோ, எண்ணத்தை உடையவனோ அன்றைய தினத்திலே இன்று உகந்த ஆ அதை பிரசவித்து சந்தோஷத்தை அடைந்த ஆ பசுவானது அன்றைய தினத்திலே அதன் உடத்திலே இருக்கக்கூடிய உடம்பிலே இருக்கக்கூடிய வழு தோஷத்தை எல்லாம் நாக்காலே நக்கி புஜிக்கிறது. அதனாலதான் அதற்கு பத்தா என்றால் கன்று, கன்னரிடத்திலே தாய் பசு இருக்கும் தன்மையைத்தான் வாத்சல்யம் என்கிறார். இவ்விடத்திலே வாத்சல்யம் திருவேங்கடத்திலே உஜ்வல்யம், திருவேங்கடத்திலே நன்றாக பிரகாசிக்கிறது என்கிறார். இவ்விடத்திலே விரிவுரையில ஒரு விஷயம் காட்டியிருக்காரு புத்தூர் வக்கீல் சுவாமி, அதையும் சேர்த்து தெரிவிக்கிற இடத்துல கேட்டு
சுவாமி.
குணம் சமா எனப்படும் பொறுமையின் எல்லை நிலமாகையாலே இந்த குணத்தை தனியாக எடுக்கவில்லை. சுதர்சன பட்டர்
சுதர்சன சூரிய இருக்காரு, சுதப்பிரகாஷிகா பட்டர், அவர் தெரிவிக்கிறார் கமா என்கிற குணத்தினுடைய எல்லை நிலம் பொறுமை. ரொம்ப பொறுமைன்னு என்ன, தோஷத்தை பார்த்து தோஷத்தையே போக்கியமாக கொடுறதுதானே பொறுமையினுடைய எல்லை. ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்றோம், எத்தனை பண்ணினாலும் குழந்தை இடத்துல நாம் என்ன பண்றோம், பொறுமையோட இருக்கிறோம். அந்த பொறுமையினுடைய எல்லை நிலமாகையினாலே கமா என்கிற குணத்தை தனியாக எடுக்காமல் வாக்கியத்துக்குள்ளே அதை அடங்கினது. அதனால் கமா என்கிற குணத்தை தனிப்பட்டு எடுக்கவில்லை விடத்திலே. கமா என்றால் பொறுமை, பேஷன்ஸ், அதனுடைய எல்லை நிலம்தான் வாக்கல்யம் என்று சித்தப்பிரகாஷிகா பட்டர் காட்டுகிறார்.
லட்சிக்கப்பட வேண்டியவர்களின் தோஷங்களை தோற்கடிப்பதற்கு குறிப்பான தேசிய லட்சணம் உரைத்தார்.
தேசியம் சொல்றார், அதனாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களிடத்திலே உண்டான குற்றங்களை போக்குவதற்கு வேண்டிய குணம் தான் இந்த வாத்சல்யம் என்று தேசியம் திருவுள்ளம் பற்றுகிறார். வாத்சல்யம் என்பதை பிள்ளை முதலியவர்கள் கொஞ்சம் அதிகமாக தெரிவிக்கிறார்கள் இவர்கள். வாத்சல்யம் என்பது அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை போக்கடி வேண்டிய அன்பு, அன்பினுடைய எல்லை நலம்தான் வாத்சல்யம் என்பது. மேலும் சமயத்தில் வாத்சல்யம் என்கிற உணத்தை இப்படி சொன்னோமே ஆனால், அதாவது தோஷ போக்கியத்துவம், தோஷத்தை போக்கியமாக கொள்ளுகின்றன, அதையே நிறைய பண்ணி சமர்ப்பிக்கணும் ஏற்படுறது. நிறைய தோஷம் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும், தோஷம் பண்ணிட்டே இருக்கணும், அது எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருக்கும் என்று ஏற்படும் அல்லவா என்று ஒரு வாதம் உண்டு. ஆனால் இந்த வாதம் சொல்லாது ஒரு காலத்திலே. காரணம் என்னவென்றால், யாரிடத்தில் அவன் வாத்சல்யத்தை காட்டுவன் நம்மால் சொல்ல முடியாது. யாருடைய தோஷத்தை அவன் போக்கியமாக கொள்ளுவன் சொல்ல முடியாது, எல்லாரிடத்திலையும் கொள்ளுவனா தெரியாது. ஆகையினாலே நாம் ஒரு காலத்திலேயும் செய்யக்கூடாது. மேலும் தன்னுடைய சுரூபத்தை பார்த்தாலும், எம்பெருமானை பார்த்தாலும், அல்லது பலத்தை பார்த்தாலும் ஒரு காலத்திலேயும் ஒருத்தரும் குற்றம் செய்ய துணிய மாட்டான். குற்றம் செய்வதற்கு இவருக்கு துணிவு ஏற்படா, என்ன சுரூபம், என்ன ஜீவாத்மாவுடைய சுரூபம், அத்தலைக்கு அதிஜயத்தை விடுவிக்க சேஷபூதனுக்கு சுரூபம், சேஷபூதனாக இருக்கக்கூடியவன், அடிமைப்பட்டவன், சுவாமிக்கு மேலும் மேலும் பெருமையை ஊட்டவன், பெருமையை கொடுக்க முடியாத காரியங்களை செய்யவன். நமக்கு என்ன வேலைக்காரன் இருக்கா, நம்ம பிள்ளை இருக்கா, நம்முடைய பத்னி இருக்கா, அவள் எல்லாரும் என்ன செய்தால் நல்லதுன்னு கேட்டால், நமக்கு பெருமை ஏற்படும்படியா அவர்கள் காரியம் செய்யவன், அதற்கு விரோதமாக அவர்கள் காரியம் செய்தால் உலகத்திலே நம்மை இகழ்வர்கள். இன்னாருடைய பத்னியா அவளா இப்படி இருக்கா, என்ன அநியாயம், அவர் கொஞ்சம் கூட கண்டிக்கிறது இல்லையா, ஒன்றும் சொல்றது இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பத்னியை பார்த்துன்னு அவர் பேசாதிருக்காரேன்னு இவரை தூஷிப்பார்கள். பிள்ளை அடங்காப்புடாரியாக பந்தன வட்டியாக பிரிவனே ஆனால் அப்பொழுதோ தகப்பனாருக்குத்தான் அந்த கெட்ட பெயர் ஏற்படும். அதே போல மற்ற பேருள்ள வேலைக்காரர்கள் ஒழுங்காக இல்லாமல் போனார், சாமிக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும். சாமிக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் இவர்கள் நல்ல பெயர் ஏற்படும்படியா நடந்து கொள்ள வேண்டி இவருடைய கடமையாகினாலே. ஜீவாத்மாவனுடைய சுரூபம் என்ன? பெருமானுக்கு சேகப்பட்டவன், அடிமைப்பட்டவன், அடிமைப்பட்டிருக்கக்கூடியவன். அவன் எப்பொழுதும் சுவாமிக்கு அபிஷேகத்தை மேலும் மேலும் பெருமையை சேர்க்கும்படியான காரியத்தை செய்ய வேண்டிய சிறுமையை கொடுக்கக்கூடிய காரியத்தை ஒரு காலத்திலேயும் நெஞ்சாலையும் நினைக்கவே கூடாது. ஆகையினாலே அவன் ஒரு காலத்திலேயும் தோஷத்தை செய்ய மாட்டான், பாபத்தை செய்ய மாட்டான், தோஷத்தை செய்ய மாட்டான். மேலும் எம்பெருமானை பார்த்தால், பலத்தை பார்த்தால் உயர்ந்த பலம், பலத்தை பார்க்கும் பொழுதோ அதுக்கு பயம் ஏற்படும். இந்த பலம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பெருமையுடையவனுக்கு தகுதியாக நாம் நடந்து கொள்ள வேணும். இந்த பலம் நமக்கு கிடைக்காமல் போகும். பெருமானுடைய திருவுள்ளம் கன்றும், அவன் திருவுள்ளம் கன்றும்படியா நாம் நடந்து கொள்ளலாமா என்று நினைக்கும் காலத்துல தோஷத்தை தவிர்க்க பார்ப்பனே ஒழிய, ஒரு காலத்தில் எம்பெருமான் தோஷத்தை போக்கியமாக கொள்ளுவன் என்று சொல்லி நினைத்து இவன் மேலும் மேலும் தோஷத்தை செய்வன் என்பது சேரவே சேராது ஒரு காலத்திலே. ஆகையினாலே தோஷபோக்கியத்துவம் என்பது உயர்ந்த குணம், அது எம்பெருமானிடத்திலே உண்டான குணம். அவன் கொள்ளுவன் அப்படி கொள்ளுவன், அப்படி கொள்ளக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு என்று சொல்கிறோமே ஒழிய எல்லார் விடயத்திலையும் அவன் கொள்ளுவன் என்றும் சொல்ல முடியாது. அதை நினைத்து நாம் அச்சம் விட்டு தோஷத்தை செய்வோம் என்பது சேரவே சேராது காலத்திலே. இதற்கு பரிகாரம் காட்டி இருக்கிறார். அதை வாத்சல்யம் என்பது போக்கியத்துவம் என்று கொண்டார்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாரும். குளத்திலே நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் ராமராஜ்யத்தை எல்லாரும் எடுக்கிறான், எட்டு ஒருத்தனை வெட்டணும்னு நினைச்சிருக்கிறான். நினைத்த உடனே அடுத்த கணத்துல ராமனை நினைக்கிறான். ராமனை நினைத்தவாறே கத்தியை கீழே போட்டுடுவான். தவறான காரியம் செய்ய துணிந்தவன் தவறான காரியத்தை செய்ய மாட்டான். அதனால செய்ய மாட்டான். ராமமேவான் சிந்தையன்னே இந்த காலத்துல ராமனை நினைக்கிறான். இந்த காலத்துல தப்பான காரியத்தை செய்ய ஆரம்பித்தவன் உடனே என்ன பண்ணுவான்? ராமனை நினைக்கிறான். ராமனை என்ன நினைக்கிறான்? ஐயோ, ராமனுக்கு இது தெரிந்ததை ஆனால் நாளைய தினம் ராமன் நம்முடைய முகத்திலே விழிப்பறான் என்று பயந்து ஒரு காலத்திலேயும் குற்றத்தை செய்ய துணியவே மாட்டான், பாபத்தை செய்யவே மாட்டான். ஒரு காலத்திலேயும் பாபம் செய்யவே இல்லை அந்த ராஜ்யத்திலே, அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்கள்னு வால்மீகி சொன்னார். குருவாச்சாரியர் விசாரிச்சா, இது எப்படி கூடும்? இந்த ராஜ்யத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய சுபாவம் என்னன்னாக்கா பாபம் பண்றது தானே சுபாவம். ஏன் பாபம் பண்ணாமல் இருந்தான்னு கேட்டான். பாபம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் ராமனை நினைக்கிறான். ராமனை நினைத்து என்னவென்றான்? பயப்படுகிறான். ராமனுக்கு தெரிந்தால் நாளைதான் நம் முகத்தில் விழிக்க மாட்டானே என்று ராமனுக்காக பயந்து செய்யாமல் இருந்தான் தெரிவிக்கிறான். ஆகையினாலே அவன் தோஷபோக்கியத்துவத்தோட கூடினவனாக இருந்தாலும் கூட, வாத்சல்யத்தோட கூடினவனாக இருந்தாலும் இவன் செய்யவே மாட்டான். அவனை நினைத்து பார்த்தான், ஐயோ, இந்த எம்பெருமான் எப்படி கொள்ளுவனோ என்று பயந்து ஒரு காலத்திலேயும் செய்ய மாட்டான் என்பதை நாம் நெஞ்சிலே கொள்ள
வேண்டும்.
மார்த்தவம், மார்த்தவம் என்றால் மென்மை. மென்மை என்பது என்ன? எம்பெருமானுடைய திருமேனிக்கு மென்மையை சொல்லவில்லை இடத்துல. மார்த்தவம் என்றால் நெஞ்சிக்கு ஹிருதயத்துக்கு உண்டான மார்த்தவம். ஆசிரியர்களுடைய விசேஷம், ஆசிரியர்களை விட்டு பிரிந்தால் எம்பெருமான் துடிக்கிறான். காலத்திலே இவர்கள் துடிக்கிறா போல அவனும் துடிக்கிறான். ஆசிரித்த விசேஷம் பொறுக்க மாட்டாத மென்மை, அதைத்தான் மார்த்தவம் என்கிறார் விடத்திலே. அந்த இடம் உண்டோ, அதை எங்கே நாம் காணலாம் என்றால் திருஷ்டாந்தங்கள் ஆங்காங்கே காட்டி கொண்டு போகிறாரே, அது மிகவும் அழகு. இடத்துல அறிவாச்சியானுடைய வியாக்கியானத்துக்குண்டான தனிப்பட்ட சிறப்பு என்னவென்றால் கேவலம் ஒரு லட்சணம் மாத்திரம் சொல்லிட்டு போல, மார்த்தவம் என்றால் அவருடைய ஹிருதயத்தில் ஆசிரியர்களை விட்டு பிரிந்தால், தன் அடியார்களை விட்டு பிரிந்தால் துடிக்கும் தன்மை என்று சொல்லிவிட்டு போகவில்லை. அதை எவ்விடத்திலே காணலாம் என்றால் ஸ்ரீராமாயணத்திலே காணலாம் என்கிறார் விடத்திலே. அனித்ர சததம் ராமஹா சுத்தோபிச்ச நரோத்தமஹா சீதேசி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதை என்று ஸ்ரீராமாயணத்தில் ஸ்லோகம். அனித்ர சததம் ராமஹா, ராமன் தூங்கவே இல்லை என்ற சீதை விட்டு பிரிந்தார். இருந்து விட்டாடு உறக்கவே கிடையாது. உண்ணாதே உறங்காதே ஒலிகடலை உணர்த்து பெண்ணாக்கை அப்புண்டு தாமுத்த வேதல்லாம் என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் கிடையாது, போஜனம் கிடையாது. அம்மாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மதுசேவதே கீதேசி மதுராம்பாளின் வியாகரன் பிரதிபுத்தியதே என்கிறார். அதனால நமாம்சம் ராகவோ புங்கே போஜனத்தில் இஷ்டம் இல்லாமல் இருந்தார். அதே போல தூக்கம் கிடையாது. சீதையை விட்டு பிரிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான் இந்த எம்பெருமான், எவ்வளவு அழுதான். வெளியே ஒரு நாள் தெரிவித்தேன், அனுமான் நினைச்சுட்டே இருந்தார் இப்படி அழறானே, நான் வசிட்ட சிஷ்யனா, இவர் வந்து இந்திரிய ஜெயமே இல்லையே, இவரை போய் சுமப்பிரமே துராசா ஜிதேந்திரியான்னு எங்க தாரை சொன்னாடு. ஜிதேந்திரியன் இவரே ஜிதேந்திரியன், பொண்ணுக்காக இப்படி அழுதுட்டு இருக்காரு. பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி, இவருக்கு கல்யாணம் ஆகல. பொண்டாட்டின்னா என்னன்னு தெரியவே தெரியாது. பொண்டாட்டி இருந்தான்னா பிரியறதுன்றதெல்லாம் தெரிய போறது. நான் நினைச்சிட்டு இருந்தார். அப்புறம் பிற்பாடு போய் பார்க்கிறார், லங்கையில போய் சீதையை பார்த்தார். பார்த்த உடனே அவர் நினைச்சது என்ன தெரியுமா, ராமன் அழுதது போராது அப்படின்னு நினைச்சார். இந்த சீதை, இந்த சீதையை விட்டு பிரிந்து இவ்வளவுதானே அழறது, இவ எவ்வளவு எழுதிருக்கணும், தானன்னா விட்டுருக்கணும். புஷ்கரம் கிருதவான் ராம ஹீனோ எதனைய பிரபு தரைய சாத்மனோதேகம் நசோக்கீன அவசீதன். இதே ஒரு நாள் இதை விசித்திருக்கிறேன். பயணம் எப்படி முடிஞ்சிருக்கணும்னு இவருடைய அபிப்பிராயம்னா, கோதாவரி கரையிலே ராவணன் தான் சீதையை அபகரித்து போனான், அவன் வந்தான் திருப்பி வந்தான், சீதையை காணாமல் உடனே பிராணன் போயிட்டு ராமாயணம் இப்படி முடிஞ்சிருக்கணும். கோதாவரி கரையிலே இருக்க வேண்டும், இப்படி விடாமல் பிராணனை தெரித்திருக்கிறானே, என்ன ஜிதேந்திரியன் என்ன ஜிதேந்திரியன் என்று அவனுடைய ஜிதேந்திரியத்துவத்தை கொண்டாடினார் அக்காலத்திலே. ஆனால் ராமன் சீதையை விட்டு பிரிந்து எவ்வளவு ஆச்சிருத விஸ்வ இடத்திலே பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நெஞ்சின் மிருதுத்தன்மை, அதைத்தான் மார்த்தவம் என்கிறார். இவ்விடத்திலே பெருமான் அப்படி கட்டப்படுகிறான். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்திலாம் சாதாரணமா சொல்றார், சாதாரண பர்த்தா, பர்த்தா வந்து பாரியே ரெண்டு பேரும் என பிரியாதவர்களா ரொம்ப பிரீத்தி உடையவர்களா இருக்கா, இவள் கேட்க அவங்கள விட்டு பிரிஞ்சு கட்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை விட்டு நானும் தான் கட்டப்பட்டேன், ஒன்றும் கிடையாதுன்றார். அவள் பட்ட கட்டம் அவனுக்கு தான் தெரியும், அது எம்பெருமானுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அவன் மார்த்தவத்தோடைய கூடினவன் நெஞ்சிலே. ஆசிரியர்களோட கூடி கலந்து பரிமாறும் காலத்திலே மனசினாலேயும் வாக்கினாலேயும் சரீரத்தினாலேயும் ஏகரீதியார் மனசினாலே என்ன நினைக்கிறானோ அதான் வாயினாலே சொல்லுவன், சொன்னபடி நடந்து கொள்வன் ஆசிரியர்களிடத்திலே. இதுக்குதான் ஆர்ஜவன் பேர், ருஜோகோ பாவகா ஆர்ஜவம் இருப்பன், அதுதான் ஆர்ஜவம் என்பது. எம்பெருமானுக்கு உண்டான தனிப்பட்ட குணம் பலவந்த சோத்திரத்துல வதான்யோ குணவான் ருஜுஷுட்டிகின்றார். குணவான்னு சொன்னார், குணவான் சௌசீல்யத்தை சொன்னார், அடுத்தபடியா ருஜுகுன்னு ஆர்ஜவத்தை தனியா ஒண்ணு சொல்றார். ருஜுவாக நடந்து கொள்கிறார், அதாவது அவர்களுக்கு அவரோட கலந்து பழங்காலத்திலே அவர்கள் இட்டப்படி தன்னை ஆற்றி வைக்கிறார், அவர்களுக்கு வசம்வதனாக இருக்கிறார், அவர்கள் சொன்னபடி நடந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட குணத்தைத்தான் ஆர்ஜவம் என்கிறார். இவ்விடத்திலே தொடும் புள்ளேறி சூடும் தண்டுடாய் நீடுதிருந்தவை ஆடு பொம்மானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் அந்த பதியம் முழுவதும் எம்பெருமானுடைய ஆர்ஜவ குணத்தை சொல்கிறது என்று வியாக்கியாதாக்கள் தெரிவிக்கிறார். திருவாய்மொழியில அற்புதமான திருவாய்மொழி. பிரம்மவதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருடனுக்கு ஆசை, எம்பெருமான் நம்ம முதுகில் ஏறி காரணம் சுவந்து சரணம் என்று அங்கிருக்கக்கூடிய ஒரு சேதனருக்கு ஆசை ஏற்பட்டு அதற்கு சேர ஒரு கருடன் பட்சியினுடைய வடிவை கொள்கிறான். எத்தனை வடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், உடவன ஏகதா பவதி திதா பவதி பரவதி போனா நமக்கும் தான், அவளுக்கு கூடிய நித்திய சூரியனுக்கு மாத்திரம் இல்லை, அவர் போனாலும் எத்தனை வடிவும் எடுத்துக் கொள்ளலாம். இடத்துல அப்படிந்தா ரொம்ப சௌகரியமா இருக்கு, அந்த அந்த சௌகரியம் இங்கேயே ஏற்பட்டிருந்தா நல்லா இருக்கும், அமெரிக்காவிலும் இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம், நீங்க இருக்கணும் இல்லையோ நானும் அமெரிக்காவுக்கு வந்து உள்ளாங்க, அந்த வடிவோட அங்க இருக்கலாம், இந்த வடிவோட இங்க இருக்கலாம், உடனே சினிமா தியேட்டர்லயும் இருக்கலாம், அதையும் சேர்த்துக்கிறது கலட்சேபத்தையும் இருக்கலாம், சினிமா தியேட்டர்லயும் இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்கலாம், அனைவ வடிவு பரமத்துல எடுத்துக்கொள்ள. இதுக்கு பகவத் கைங்கரியத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய பல வடிவுகள், அதுதான் முக்கியம். இப்ப அவருக்கு என்ன ஆசை, என்ன இது மாதிரி இருக்கணும்னு ஆசை, அப்படி அவன் ஆசை உள்ளிடபடினாலே அந்த ஆசைக்கு சேர அவன் முதுகிலே ஏறி புல் ஏறி ஓடும், புல் பட்சியை ஏறி அவன் முதுகிலே ஏறி அமர்ந்து எல்லாருக்கும் சேவை சாதிச்சு கருட சேவை உண்டு. பரமதத்துல கருட சேவை உண்டான்னா உண்டு, மற்ற வாகனங்கள்ல எழுறாரோ இல்லையோ தெரியாது, கருட சேவை என்ன உண்டு, அந்த கருட சேவையில எல்லா இடத்துலயும் அவனுக்கான சஞ்சரிப்பான் அந்த காலத்திலே நித்திய சூரியனுக்கு எல்லாருக்கும் தன்னை காட்டி கொடுக்க அப்படி பவனி வருவனாம் இவர் பேர்ல ஏறிக்கொண்டு. அது எதற்கான அனுவாக்காயங்கள் மூன்று நாளேயும் கருடனுக்கு தன்னை அமைத்து கொடுக்கிறார். ஒருத்தர் திருத்துழாயாக ஆகியிருக்கிறார், அடுத்த திருத்துறையாகிய எம்பெருமானுக்கு அவனுடைய திருமேனிக்கு அழகு ஊட்ட வேண்டும் நினைக்கிறார். அதற்கு சேர என்ன பண்ணிறான், திருத்துறாய் மாலையை ஊட்டிக்கொள்கிறான். அக்காலத்தில் தோளிட மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளிட மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான்றாரு மாதிரி குளிர்ந்த திரு மாலையை தன்னுடைய தரையிலே சூட்டிக் கொள்கிறார். தொழிலை சூட்டிக் கொள்கிறான், மார்பிலே சூட்டிக் கொள்கிறான், கோடியிலே சூட்டிக் கொள்கிறான். எம்பெருமான் அவ்விடத்திலே நன்றாக அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறான். மனோவாக்காயங்களாலே ஆர்ஜவமாக அவர்களுக்கு தன் அமைத்து கொடுப்பதைத்தான் அந்த செவ்வையைத்தான் இவ்விடத்திலே ஆர்ஜவம் என்கிற சப்தத்தானே காட்டுகிறார். இது எம்பெருமானுக்கு தனிப்பட்ட பெருமை.
அவர்களுக்கு
தன்னை நியமித்து கொடுக்கிறான். அதுக்கு மேல ருஜுவன்றதுக்கு மற்றொரு அர்த்தம் சொல்லலாம். யாரிடத்தில் உண்மையாகவே ஆர்ஜவத்தோட பேசுவார், மனசுல இல்லாத பேசவே மாட்டார். உத்தமபுருஷனுக்கு லட்சணம் என்ன? மனசேக்கம் வசசேக்கம் கர்மண்யேக்கம் மகாத்மனா. மனசுல என்ன ஒரே வார்த்தை மனசுல என்ன தோன்றுகிறதோ அதுதான் பேசுவோம். என்ன பேசுகிறானோ அப்படித்தான் நடந்து கொள்வார். திரிகரண சுத்தி, மூன்று கரணங்களாலேயும் சுத்தமாக இருத்தல் என்று இதற்கு பெயர். மூன்றும் உடையவன் ஆர்ஜவம். சூர்பனகை வந்து கேட்கிறான், சமயத்திலேயே ஒரு விசேஷம், ராமன் திருப்பி 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 நான் தசரதா செஞ்சேன் ஆயிரத்தி எட்டு இடத்துல யாராவது ஒருத்தர் கேட்க வேண்டியது, நீ யார் ராமான வேண்டியது. உடனே ஆரம்பிச்சிருவாங்க, தசரதன் தெரியுமா, தசரதுக்கு மூணு பாரி, முதல் பாரிக்கு புள்ள நான் தான், எனக்கு தான் பேர் ராமன்னு பேரு. இன்னும் ஆரம்பிச்சு தன்னுடைய சரித்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுவார். ஒருவேளை தசரதன் பிள்ளைன்றது மறந்து போட போறதுன்றதுக்காக சொல்றானோ, யார் கேட்டாலும் உண்மையாக பேசுகிறான். அதுதான் ஆர்ஜம். சூர்பனையை வருகிறார், சூர்பனையை எழுக்கிறார் யார் நீங்கள் என்று கேட்ட காலத்துல உடனே ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்ஷாத்தும் உபசக்கிரம் என்ற ருஜு புத்தியோட பேச ஆரம்பிச்சான். இடத்துல தன்னுடைய சரித்திரம் பூரா ஒண்ணு இல்லாம சொல்றான். நாம இருந்தா சொல்லுவோம், நீர் யாருன்னு கேட்டா யாரா, நான் தான் உண்டு வளர்ந்தேன், உங்க பேர் என்னன்னு கேட்டா உண்டு வளர்ந்தான், எப்ப வந்தீங்க இது பார்க்கறவருதான் வந்தேன். அனார்ஜவம், அனார்ஜவமாக நாம் பேசுகிறோம். ஆர்ஜவம் என்றால் என்ன? எது உண்மையோ அதை பேசுவது. பேசக்கூடிய தன்மை சக்கரவர்த்தி திறமான கொண்டு என்று கொண்டாடுகிறார் இடத்திலே வால்மீகி பகவான். அதையினாலே ஆர்ஜவத்தை மிகவும் சாத்தியமாக கொண்டாடுகிறார். ஆர்ஜவத்தை உடையவனே ஆசிரிதர்களுக்கு எல்லா மங்களங்களையும் தேடி கொடுக்குபவன், அதிலே ஈடுபட்டவன் ஆசிரித சர்வமங்கள அன்வேஷண பரனாக. நன்மையை நினைக்க சோபன ஆசம்சி, சோபனம்னா நன்மை, நன்மைகளையே ஆசம்சி ஆசைப்படுகிறார்களுக்கு, ஆசிரிதர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே அவனைத்தான் சுகிருத் என்று சப்தமானது காட்டும். சுகிருத் என்றால் சாதாரணமாக கோபர ஆசம்சி சுகிருத்தே வெல்விஷர்னர். காமியம் என்றால் சமமாக இருத்தல், அவருடைய ஜாதியை பார்ப்பதில்லை, அவருடைய ஒழுக்கத்தை பார்ப்பதில்லை, அவருடைய நடவடிக்கையை பார்ப்பதில்லை. எதை எல்லாரும் ஆசிரியிக்க முடியாது. எத்தனை ஜாதியினாலே தாழ்ந்தவனாயிருந்தாலும், நடவடிக்கையினாலே கெட்டவனாயிருந்தாலும், அல்லது அவன் ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும், அதே போல அவனுக்கு கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவனும் ஆசிரியிக்கிறான். அதற்கு அதனாலே எம்பெருமான் எதிர்பார்த்ததில்லை. ஜென்ம கிருத்த வித்யை என்று சொல்லக்கூடிய மூன்று, இந்த மூன்றை பற்றியும் அவன் கணிக்கப்பதே கிடையாது. தெக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல் வாகனின்னோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமேன்னு எம்பெருமானார் விஷயமாக சொல்வது போல எம்பெருமானும் இவனும் ராமானுஜன் தான், பலராம அனுஜன். ஆகையினாலே இவனும் எல்லாரும் ஆசிரியிப்பதிலே சமனாக இருக்கிறார். எல்லாரும் ஆசிரியிக்கிறார், அன்னார்தான் ஆசிரியிக்கிறார், நான் ஆசிரியிக்க கூடாது என்பதில் கிடையவே கிடையாது. சத்தியம் சொல்வதற்கு எப்படி எல்லாரும் அதிகாரிகளும் தேசிகன் அற்புதமாக தெரிவிக்கிறார். பிரபத்தி என்றதற்கு எம்பெருமானை பற்றுவதிருக்கிறதே சத்யாதிபத் வியாபினி என்கிறார். சத்தியம் இருக்கிறது, சத்தியம் சொல்வதற்கு யார் அதிகாரின்னு கேட்டா எல்லாரும் அது எல்லாரும் சத்தியம் தான் சொல்லணும். மாதிரி எம்பெருமான் ஆசிரியிப்பதற்கு எல்லாரும் அதிகாரிகள், நார் தான் என்பதே கிடையவே கிடையாது. எல்லாரும் ஆசிரியித்தார்கள். ராமாவதாரத்தில் பார்க்கிறோம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மழைமான் வடநோக்கி உந்தோழி உண்மையம்மையன் விழிந்திலே வேடன் ஆசிரியித்தான், கவரி ஆசிரியித்தாள், எல்லாரும் ஆசிரியத்தார்கள், எத்தனையோ பேர்கள் ஆசிரியத்தார்கள். அதனால ஆசிரியனியப்பே சமத்துவம் சாமியம் என்று காட்டுகிறார். குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன சீதையா, ஒரு அழகான ஸ்லோகம். குஹேன சகிதோ ராமா, குஹனுடன் கூடினான், சிங்கிபேரபுரத்துக்கு போனான் சக்கரவர்த்தி திருமகன். அவ்விடத்திலே கங்கை கரையிலே குஹனோட கூடினான். குஹனோட கூடினது எப்படின்னா லக்ஷ்மணேன சீதையான்னு மேல சொன்னார், லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூடினான் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா விபரீதமா இருக்கு. லக்ஷ்மணனும் சீதையா இன்னைக்கா கூடியிருக்கா, ஏற்று பரவடைச்சே அயோத்தியிலிருந்து பரவடைச்சே லக்ஷ்மணனும் சீதையும் கூடையே வந்திருக்கா. அவளோட எப்பவும் கூடித்தான் இருக்கான். அவளை விட்டு பிரிந்துவது என்பது கிடையவே கிடையாது. கன்யகாண்டம் வரை சீதையை விட்டு பிரியலை, லக்ஷ்மணனை விட்டு ஒரு காலத்தையும் பிரியவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுதோ சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் கூடினான், சிவனோடே கூடினான் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் கேட்டால், ஆச்சரியமா அர்த்தங்கள் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். லக்ஷ்மணனும் சீதையும் எப்படி ஆசிரியிக்கலாமோ அதுபோலே குஹனுக்கும் ஆசிரியிக்க தகுந்தவனாக இருந்தான். லக்ஷ்மணன் உயர்ந்தவன் தம்பி, சீதையோ மனைவி, அவர்கள் ஆசிரியிக்கிறார்கள் இவனை. அதே போல இவர்களும் இவனும் ஆசிரியிக்கிறான். ஆசிரியனைத்தே சமத்துவம், அதை காட்டுவதற்காகத்தான் இவ்விடத்தில் லக்ஷ்மணன் என்று காட்டினார். லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் எப்படி சேர்ந்தாரோ அதுபோலே குஹனும் சேர்ந்தார். குஹனும் வந்து சேர்ந்தார், குஹனும் ஆசிரியித்தார். ஆசிரியத்திற்கு எவ்வளவு உரிமை உண்டோ, சீதைக்கு எம்பெருமான ஆசிரியத்திற்கு எவ்வளவு உரிமை உண்டோ, அவ்வளவு உரிமை குஹனுக்கும் உண்டு என்று காட்டுகிறார் விடத்தில். அழகாக காட்டியிருக்கிறார். அவனுடைய சேர்ந்த பிற்பாடுதான் லக்ஷ்மணனோடையும் சீதையோடையும் கூடினான் போலே இருந்தார். நாலஞ்சு பிள்ளைகளோட கூட்டினார். காலத்திலே ஒரு பிள்ளைகளும் அவரை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு சென்று விடுகிறார். மற்ற பேரோட கூடியிருக்கும் காலத்துல அவரோட கூடியிருக்கிற மாதிரியே தோற்றுவது இல்லை. அந்த பிள்ளை வேறு ஒரு தேசத்துக்கு சென்றிருக்கிறானே, அவன் திரும்பி வந்து இந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்த விற்பாடு இருந்தா எல்லாரோடையும் அந்த காலத்துல சேர்ந்த மாதிரியே வேறு இருக்கும். அவர்களோடு கூடினா போலே தோன்றுவதே கிடையாது. புருத்தன் இல்லாமல் போனாலும் ஈசான் பக்கரிலே இருதயம் கிடைக்குமா போலே சம்சாரிகள் பக்கரிலே திருவுள்ளம் போய் போய் குரலை தெரிந்தால் ஆட்டமாட்டாதே என்கிறார் ஜீவஜனபோன திவ்ய சாஸ்திரத்துல. அதனால பரமவசம் இருக்க ஏகாக்கிய நரமே தா தனியா இருக்கிறதா தோற்றம். இவர்களோட இவர்களும் சேர்ந்தால் அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அதைத்தான் உடச்சிருந்த குகனோடையும் லக்ஷ்மணனோடையும் கூடினா போரே எப்பொழுது தோன்றிட்டு பெருமானுக்கு குகனோடு சேர்ந்த விற்பாடுதான் உயர்ந்த அர்த்தம் தாத்பரியம். இது அர்த்தமே சொல்ல முடியாது. சபரியனாரே பூஜிக்கப்பட்டான், சபரியும் ஆசிரியித்தாள். ஆசிரியனைத்த பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் எல்லாரும் அதிகாரிகள். பிரபத்திக்கு யாரெல்லாம் அதிகாரிகள், எம்பெருமானை பற்றுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள்னாக்க எல்லாருந்தான் அதிகாரிகள். பிரபத்திக்கு தேசனமும் காரணியமும் பிரகாரணியமும் அதிகாரணியமும் பரணயமும் இல்லை விட்டார். அஞ்சு நேமம் கிடையவே கிடையாது, ஒரே ஒரு நேமம் விஷய நேமமே உள்ளது. பெருமான் சிவன் நாராயணன பிரபத்தி வேணும், கண்ட தேவதைகள் காலில் விழக்கூடாது என்பதை தவிர எல்லாரும் அதிகாரிகள். அந்த ஆச்சிரியணியத்துவே சமத்துவம், தேவானாம் தானவாஞ்சா சாமான்யம் அதி தெய்வதம் என்பது பிரமாண வச்சனம். காருண்யம் தனக்கு ஒன்றை எதிர்பாராமல், தனக்கு ஒரு பலனை எதிர்பாராமல் மற்ற பேருடைய துக்கம் அதை பார்த்து பொறுக்க முடியாமல் இருப்பதுதான் காருண்யம். கருண்யம்னா என்ன? கருணை. இப்ப கருணைன்னு என்ன? தனக்கு ஒரு நன்மை, தனக்கு ஒரு பலத்தை அபேட்சிப்பது கிடையாது. பார்த்த நிரபேட்சம், பார்த்தம்னா தனக்கு ஒரு பலனை எதிர்பார்க்காமல் மற்ற பேர் கட்டப்படுகிறார்களே அதை பார்த்து கருணையினாலே கலங்குவது இருக்கிறதே அதுதான் காருண்யம். இரக்கம் ஏற்படுவது இருக்கிறது, அதுதான் காருண்யம் என்று பெயர். காருண்யம் நோபத்யதா. வால்மீகி பகவான் அவரை திருஷ்டாந்தமாக காட்டுகிறார் விடத்துல. வால்மீகி பகவான் நாரதரிடத்திலிருந்து சங்கேப ராமாயணம், ராமாயண சரித்திரம் கேட்டார். அங்கிருந்து புறப்பட்டார் பிற்பாடு. மாத்தியான்மிக ஸ்நானம் பண்ணுவதற்காக சமசாநதிக்கு போனார். அவ்விடத்திலே ஒரு தோட்டத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காலத்திலே அண்டில் பறவைகள், திரௌஞ்ச பறவைகள் ஆணும் பெண்ணுமாக விகரித்துக் கொண்டிருந்ததை பார்த்தார். திடீரென்று அவ்விடத்திலே ஒரு வேடம் தோன்றினான். தம்பினாரை அடித்து அந்த ஆண் பறவையை வீழ்த்தினான் கீழே. குருதி வண்ணத்திலே கிடைக்கிறதே அக்காலத்திலே பெண் பறவை கீழே விழுந்து மேலே விழுந்து துடித்து அழுது அதை பார்த்தார். பார்த்த உடனே விஷயே தர்மாத்மனஸ்தத்யா காருண்யம் சமபத்யதா. அவருடைய இருதயத்திலே ஒரு கருணை இறக்கம் பிறந்தது, அதனாலே மானுஷாத பிரதிஷ்டாந்தம் என்கிற சாப ஸ்லோகம் அவதரித்தது. அதுவே பிற்பாடு மங்கள ஸ்லோகமாக ஆயிற்று ஸ்ரீராமாயணத்திற்கு என்று பார்க்கிறோம். அப்படி கருணை ஏற்பட்டது அவருக்கு, இந்த கருணை ஏற்பட்டு அவர் சாபம் கொடுத்தாரு, அவருக்கு அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனமானு கேட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தரதுக்காக மற்றவருடைய துக்கத்தை பார்த்து பொறுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறதே அதுதான் கருணை. ரிஷிக்கு அப்பொழுது ஏற்பட்டதே அது எவ்வெருமானைக்கு அளவிறந்து உண்டு என்று காட்டுகிறார். பாரமான காருண்யத்தை உடையவர். இருப்பதற்கு காரணம் என்னன்னா உடனே வாழ போட்டுறார். காரணம் என்னன்னு கேட்டா அவருடைய இனிமை அவ்வளவு போக்கியமாக இருக்கிறார். பார்த்த உடனே தோன்றி கீழே வீசி எறிகிறான். அதுபோலே சுரூபத்திற்கு மாதுரியம் என்கிற குணம் உண்டு. இந்த மாதுரியமாவது எதிரியாக இருக்கக்கூடியவனும் நண்பனாக ஆக்கக்கூடிய தன்மை படைத்தது என்று
காட்டுகிறார்.
அதே மாதிரி எங்க பார்த்திருக்கோம்னாக்க பீஷ்ம ஸ்துதி பார்க்கிறோம் என்கிறார். விடத்துல பீஷ்மர் சபதம் பண்ணினார், ஆயுதம் எடுக்க பண்ணுவேன் என்று சபதம் பண்ணினார். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் பண்ணி கொடுத்தான் துரியோதனனுக்கு. ஆயுதம் எடுக்க பண்ணுவேன் என்று சபதம் பண்ணினார் அக்காலத்திலே பீஷ்மர். யுத்தத்தில் அர்ஜுனன் என்னன்னா அடித்தார். அடித்த காலத்தில் எம்பெருமான் கண்ணபிரான் பார்த்து சாரதி பார்த்தார். இனி சிறிது நேரம் இந்த பீஷ்மரை உயிருடன் விட்டால் அர்ஜுனனை கொண்டு விடுவர் என்று நினைத்து குதித்தார். சாரதியாக இருந்தவர் தன்னுடைய பீட்டத்தில் இருந்து குதித்து கையிலே சக்கராயுதத்தை நினைத்தவாறே வந்தது. வந்தே கருதவிடும் பொழுது கை நின்ன சக்கரத்தன் என்று கையிலே அதை எடுத்துக்கொண்டு அத்தவாளத்தலை காற்றிலே பறக்க வைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ ஓடுகிறான். அக்காலத்திலே பீஷ்மரை நோக்கி அவரை கொன்றுவிட வேண்டும் என்று ஆவேசத்துடன் போகிறான். போகக்கூடிய காலத்தில் பார்த்தார் பீஷ்மர் ஆயுதங்கள் எல்லாம் கீழே இருந்த ஏக்கியேகு புல்லாம்புஜ பத்திர நேத்ரா தசைக்கமாம் பாதைய லோகநாதா. இந்த அற்புதமான ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்திலே ஏக்கியேகி வாராய் தாமரை கண்ணனை என்னதா அந்த ரசத்திலிருந்து கீழே குடித்து இழுத்து தள்ளி என்னை கொன்றுவிடு என்று பிரார்த்திக்கிறார் அக்காலத்திலே. இதுதான் அவனுக்கு உண்டான மாதுரியம் என்பது. இனிமே அந்த போக்கியதை இருக்கிறது எப்படிப்பட்டது. உள்ள வரக்கூடியவனை கூட அவனுடைய கண்ணை பார்க்கிறார். அவன் வரக்கூடிய அந்த நடை அழகை பார்க்கிறார். ஏகி ஏகி வாராய் கண்ணனை தாமரை கண்ணனே வாராய். அதை கீழே குடித்து இழுத்து தள்ளி கொல்லு. தவமான ரசத்திலிருந்து கீழே குடித்து இழுத்து தள்ளி கொல்லு என்று அவனை பிரார்த்திக்க முடியா பண்ணக்கூடியது எது? மாதுரியம் என்கிற குணம் என்று காட்டுகிறார். பாரதபுரத்திற்கு வந்தார் கண்டபிரான். மாதுரியத்தை வர்ணிக்கிறார் இடத்துல. பாரதபுரத்திற்கு வந்தான். அந்த காலத்துல எப்படி இருந்தது பாரதபுரம்னா? அர்ச்சினாபுரத்துக்கு வருகிறான் சொல்வதற்காக வருகிறானே. அந்த காலத்துல எப்படி இருந்தது? நான் உள்ளே புகுந்தவாறு அசூரியமே சூரியனா, சூரியன் இல்லாத இடத்துல சூரியன் வந்தா போலேயும், சுவாசமிவ வாயுனா, வாயு இல்லாத காற்று இல்லாத இடத்துல காற்று வந்தா போலேயும், பாரதமானதை விளங்கிற்று அக்காலத்திலே விளங்குவதைத்தான் மாதுரியம் என்கிற குணம் என்று வர்ணிக்கிறார். சர்வரசகா எல்லா ரசத்தையும் உடையவர். அவனை வேதாந்தம் சர்வரசகா சர்வகந்தா சர்வரசகா என்று வேதாந்த வர்ணைகள். சர்வரசமாக எல்லா ரசம் நிமையான பதார்த்தங்கள் எங்கெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அவ்விடத்திலே எல்லாம் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். எம்பெருமான் இல்லாமல் வாசனையும் கிடையாது, பெருமான் இல்லாமல் ரசமும் கிடையவே கிடையாது ஒரு காலத்திலே. அதே சர்வ ரசனாக இருக்கக்கூடிய அதைத்தான் மாதுரியம் என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் என்று
காட்டுகிறார்.
அம்பீரியம் என்ன? அளவிட்டு அறிய முடியாதவன், இவ்வளவுதான் அறிவுனர். பரிச்சேதித்தல்னா அளவிட்டு அறிதல், அசிதற்கே பண்ணணும்னு நினைக்கிறானே, இவ்வளவுதான் என்று ஒருத்தனாலேயே அறிய முடியாது. அவ்வளவு கம்பீரமான மனசையுடைய மனத்தின் ஆழத்தை நடந்து கொள்ள முடியாது. சிறுதர்களுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறான். பெரும் அப்படி நினைப்பது என்ன பண்ணணும், எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறான்னு ஒருத்தனாலேயே நினைக்க அளந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது, அளந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் காம்பீரியம் என்பதற்கு அர்த்தம் என்கிறார். சிறுமையும் பார்ப்பது கிடையாது, கொள்ளக்கூடியவருடைய சிறுமை ரொம்ப தாழ்ந்தவர். நாம எல்லாம் சாதாரணமா நினைக்கிற உண்டு, உயர்ந்தவத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாயா கொடுக்கறது இருக்கா, 5 பைசா இல்லாதவங்க போய் 1000 ரூபாய் கொடுக்கறதா அப்படின்னு நினைப்போம். நல்ல ஒரு வஸ்திரமோ ஏதோ ஒன்று எடுப்போம்னா இவ்வளவு நல்ல வஸ்திரத்தையா அவர் கொடுக்கறது, பெரிய வஸ்திரத்தையா கொடுத்துருக்கான், போய் இது கொடுக்கறதா, அவனை குடிச்சிக்க தெரியுமா முதல்ல என்றெல்லாம் இப்படி எல்லாம் நினைப்போம். ஆனால் எம்பெருமான் கொடுக்கிறான், உயர்ந்த தன்னையே கொடுக்கிறான். எனக்கே தன்னை தந்த கற்பகம் தேங்கடனல் வெப்பன் என்கிறார் பத்மநாபன், உயர்வர உயரும் பெருஞ்சிரலோன் கற்பரன் என்னை ஆற்றிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் ஆழ்வார் ஊடி சொல்றார் விடத்துல. அதென்ன கொடுத்தான் அந்த எம்பெருமான், உயர்ந்த வஸ்து. அப்படியே அவன் கொடுக்கக்கூடிய வஸ்துவனுடைய பெருமை, வஸ்து என்ன உயர்ந்த வஸ்து, இவ்வளவு குணங்களால சொல்றவன் அவனையே கொடுக்கிறான், அப்படிப்பட்டவனை கொடுக்கிறானே அவன், அவனையா கொடுக்கிறது இவனுக்கு இந்த அல்ப பத, இவனுக்கு நாம் இதை கொடுப்பதானே இவனுடைய சிறுமையை பார்த்து கொடுக்க கூடாதுன்னு நினைத்தது இருக்கிறது. அது நமக்குண்டால் அது கிடையவே கிடையாது. எம்பெருமான இடத்துல சரிப்பட்ட பெருமை தான் கம்பீரியம் என்பதற்கு அர்த்தம் என்று காட்டுகிறார். நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இவ்வளவு பெரிய, இவ்வளவு பெரிய பேர் அது பரமசத்திலே அனுபவம்ன்றதுக்கே சாதாரணமானதா, இது நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்டதை கொடுக்கிறான் அந்த எம்பெருமான், அதனால்தான் அவன் தயங்குகிறான். ஒருத்தரை வந்து சாதாரணமா லோகத்துல எம்பெருமான இடத்துல போய் எதையோ கேட்கிறோம், கேட்ட காலத்துல எம்பெருமான் இருக்கானே உடனே கொடுக்கறதே இல்லை. இப்ப நாராயணன் கோயில்கள் நம்ம தேவதை உடனே கொடுக்கறதே இல்லை. உடனே என்ன பண்றானுக்கா, சரணம் சரணம் கருப்பு உடிச்சுன்னு கிளம்பிடுறான். எல்லாரும் பாருக்கிறோம் லோகத்துல வேற எங்கேயாவது போறான், அந்த தேவதை கொடுக்கறது, இந்த தேவதை கொடுக்கறதுன்னு சுருக்க கொடுக்கறது கிடைக்கிறதுன்னு போறான் லோகத்துல பார்க்கிறோம். ஏன் பெருமான் கொடுப்பதில்லை தெரியுமா? இதுதான் காரணம். அவனுக்கு உயர்ந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னையே கொடுக்கணும், பரமதத்தை கொண்டு போய் வைக்கணும், அழிவில்லாத உலகத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவன் ஏதோ அல்பத்தை கேட்கிறானே, கௌபீனத்தை கேட்கிறானே, கல்பக விருட்சத்தினிடத்திலே போய் கௌபீன தானத்தை யாசிப்பாரை போலே கேட்கிறானே. வித்தியா கொடுக்கறது கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். மனசு மாதிரி நம்ம இடத்துல வந்து வா, நான் ஏதோ கேட்டேன், தவறா கேட்டேன், நீயே வேணும் அப்படின்னு கேட்பணும்னு பார்க்கிறான். கேட்டாத காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டுத்தான் கடைசியா கொடுக்குறான். அதுக்குள்ள இவனுக்கு பொறுக்கிறதே இல்லை. பெருமான எப்படிப்பட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான், மிகவும் உயர்ந்த வஸ்துவான தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதை பெருமையை பார்க்கும் பொழுது இவனுக்காக கொடுப்பதுன்னு நினைத்து கொடுக்காமல் இருப்பது என்று ஏற்படுமே. ஆனால் நமக்கு ஒரு காலத்திலேயே மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, அது கிடையவே கிடையாது. பெருமானத்துல காம்பீரிய குணத்தை உடையவனாக இனாரே என்று காட்டுகிறார் இவ்விடத்துல. அது அடுத்தபடியா சொல்றாரு வேதாந்த வாய், ஆத்மதா பரதா பத்மதோஹா பரதா, தன்னை கொடுக்கிறான் இந்த எம்பெருமான். அவனே தன்னை அனுபவிக்க வேண்டிய பலத்தையும் கொடுக்கிறான். நம்மால அவனை அனுபவிக்க முடியாது, இப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்க அனுபவிக்க முடியாத பலத்தையும் அவனே கொடுக்கிறான். அதைத்தான் காம்பீர் இப்படி உயர்ந்ததை கொடுக்க வேண்டும் என்று மனத்தினாலே எப்பொழுதும் கோரி இருக்கும் அவன். அதான் காம்பீரிய சப்தத்துக்கு அர்த்தம் என்கிறார். ஔதாரியம் ஆசிரியர்களுக்கு வேண்டியதை தானே அவர்களுக்கு இறந்து கொடுக்கிறான், பெத்துக்கோ பெத்துக்கோ அப்படின்னு அவர்களிடத்துல யாசித்து கொடுக்கிறான் எம்பெருமான். அதுதான் அவனுக்கு உண்டான ஔதாரியம். ஔதாரியம்னா சாதாரணமா கொண்டாடி கொடுத்தல், தார்ச்சித்து கொடுத்தல், வேற ஒரு பிரார்த்திச்சு கூட தாயார் இருக்கா, தாயார் குழந்தைய வந்து பா கொஞ்சம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் சாப்பிடு, உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்றேன். தாயார் வந்து சேர்க்கிறேன்ப்பா உன்னை, இந்த சேர்க்கிறேன் கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிடுன்றா. சாப்பிட்ட முடியினாலே இவளுக்கு என்ன பிரயோஜனம்? அதே போலத்தான் அதுக்கெல்லாம் தாயா அடிக்கின்ற தண்டாமரை கண்ணனான எம்பெருமான் நமக்கே உன்னை கொடுக்கும் காலத்துல இறந்து கொடுக்கிறான். நம்மிடத்துல பிரார்த்தித்து பெத்துக்கோப்பா, இது பெத்துக்கோ, இது பெத்துக்கோ என்று நம்மிடத்துல பிரார்த்தித்து கொடுக்கிறானே, அதுதான் ஔதாரியம். சாதாரணமா ஔதாரியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவோம்னா, அல்லி பிலாந்த்ரபிக் பர்சன், உதாரன் அப்படின்னு சொல்லிடுறோம், ஜெனரஸ் டோனர். அதர்த்தம் அல்ல இடத்துல உதாரியம்னா எம்பெருமானிடத்தையும் அதே உதாரியத்தை பார்த்தோம்னா என்ன பெரிய ஆச்சரியம். அது அதிசயத்தை கொடுக்கக்கூடியதல்ல, அனவதிகமா இருக்கக்கூடியதல்ல, சுவாபாவிகமா இருக்கக்கூடியதல்ல. ஆகையினாலே பெருமானுக்கே தனிப்பட்ட பெருமான் ஔதாரியம்னா என்ன அர்த்தம், கொடுக்கக்கூடிய காலத்திலே கொண்டாடி கொடுக்கிறான். அந்தவர்கள கொண்டாடி கொடுக்கிறாரோ லோகத்துல கிடையவே கிடையாது. அதை வந்து கேட்டாருன்னாக்கா கடைசி தடவையா இருக்கட்டும், அடுத்த தடவை வந்துருன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது, விரும்ப பிராணம் வாங்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்தவன் இதை கேட்ட உடனே ஐயோ இப்படி இவரிடத்திலே வந்து கேட்க முடியாத ஆகிவிட்டது என்று நெஞ்சு உழைந்து இதை காட்டில ஒரு சன் கைத்திலே தொங்கலான்னு நினைக்க முடியாத பண்ணி விடுகிறோம் தான். எம்பெருமான் கொடுக்கிறான், கொடுக்கும் பொழுது அப்படி கொடுப்பதில்லை, எல்லாரும் சந்தோஷத்தை அடையும்படியாக பிரார்த்தித்து பிரார்த்தித்து கொடுக்கிறான். பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொடு. எங்கே பார்க்கிறோம் திருஷ்டாந்தம் சொல்றார் உடனே பெருமான் காட்டுக்கு, சக்கரவர்த்தி பெருமான் காட்டிற்கு புறப்படுகிறான். புறப்படக்கூடிய காலத்துல பிரயாணத்துக்கு முன்னாலே தாரம் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறதுன்னாக்கா எதிர்காசிரமத்துக்கு போறோம்னாக்கா முதல்ல பிரயாணத்துக்கு முன்னாலே தாரம், யாத்ரா தாரம்னு அதற்கு பெயர். யாத்ரா தாரம் பண்ணி விட்டுத்தான் போக வேண்டும். யாத்ரா தாரம் பண்ணுகிறான், எல்லாவற்றையும் அரண்யத்துக்கு புறப்பட போகிறான். இப்பொழுது எல்லாரையும் பார்க்கிறான். பார்த்த பொழுது எப்படி கொடுத்தான்றதே வால்மீகி பகவான் சொல்றார். சர்வான் அர்க்கினோ திருக்வா, இவரிடத்துல அர்க்கிகளா வந்திருக்கு, யாச்சகர்களா வந்திருக்கிறார். சமேத்யா அவரோட கூட வந்து சேர்ந்தான், கலந்தான். கலந்து அவர்களை பார்த்து இனிமையாக உரையாடினான், பேசினான், பிரதிநஞ்சு அவளை கொண்டாடினான். கொண்டாடி கொடுத்த எல்லாரும் வந்திருக்கே ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி பலவிதமாக அவர்களை கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தான். இவருக்கு உண்டான சொல் மாதிரி கொண்டாடி கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய காலத்திலே சந்தோஷத்தோடு அவர்கள் பெற்றுக்கொண்டு போகும்படியா செய்ய வேண்டுமே ஒழிய நெஞ்சு உழைந்து இவரிடத்திலே வந்து கேட்கும்படியா நம் தலைவிதி ஆகிவிட்டதே, என்ன பாபம் செய்தோமோ பூர்வ ஜென்மத்திலே என்று நினைக்கும்படியாக துர்காலத்திலேயே ஆக்கக்கூடாது. எம்பெருமானுடைய கல்யாண குணத்திலே உசர்ந்தது. அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே ஔதாரியார். ஹலோ கேக்குறதா?
என்ன கேக்குறது சுவாமி?
கேக்குறதா?
கேக்குறது.
இதோட நிறுத்தலாமா இல்ல சொல்லலாமா கூட? இந்த
நிறுத்தலாம் சுவாமி, அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம்.
சரி,
இந்த இந்த லைன் முடிச்சுட்டு நீ தேவரி எப்படி ஆகுதோ அப்ப நிறுத்த.
சரி, எல்லாருக்கும் கேட்டதாமான்னு தெரிஞ்சுக்கிறது.
எல்லாருக்கும் கேட்டதா? பிரிட்ஜ்ல
இதை மாத்திரம் முடிச்சுடுறேன். கண்ணபிரான் சொல்றான், எல்லாரும் உதாரர்கள், என்னிடத்துல எல்லாரும் வர. சிதர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகர்தனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்ஷபா என்று நாலு விதமான அதிகாரிகள் வர. அவள் எல்லாரும் உதாரர்கள். நான் கொடுக்கிறவன் உதாரணா, பெற்றுக்கொள்கிறவன் உதாரணா, உதாரணம் சொன்னா என்னை உதாரணா ஆக்கும் அவர்கள் அவர்கள். அதிகாரெல்லாம் ஒருத்தர் பண்ணி வச்சிருக்கார். எல்லாரும் வந்து சாப்பிட்டால் தானே, ததியர்கள் வந்து அனுபவித்தால் தானே இவருக்கு ததியாராதனம் பண்ணுவோர் என்று பெயர் கிடைக்கும். ஆகையினாலே சிவைக்கு ததியாராதனம் பண்ணுவர் என்று எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த பெரியோர்கள் இவர்கள் என்று சொல்கிறா போலே. இவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளாமல் போனால் எனக்கு உதாரன்னு பெயர் கிடைக்குமா? என்னை உதாரணாக்கிற உதாரர்கள் என்று கொண்டாடி கொடுக்கிறான் எம்பெருமான். அதைத்தான் இவ்விடத்துல கம்பீரிய ஔதார்யா என்பதற்கு அர்த்தமாக தெரிவிக்கிறார். தொடர்ந்து மேலே அடுத்த வாரம் அனுபவிக்க பிராப்தம். எல்லாருக்கும் கேட்டுதா?